بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأزواجه وذرياته ومن تبعهم بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي الحمد لله கணேத்ருக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே தொடர்ந்து இரண்டு நாட்களாக ஈமானை பற்றிய தௌஹீதை பற்றிய அடிப்படை செய்திகளை சுருக்கமாக நாம் படித்து வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்று முடிந்த அளவு மீதமுண்டான விஷயங்களை நாம் தொடர்வோம். அல்லாஹுடைய நாட்டப்படி இந்த வகுப்பை நிறைவான ஒரு நல்ல வகுப்பாக பயன் தரக்கூடிய வகுப்பாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. ஆமீன். தௌஹீதுடைய அடிப்படையாக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ இந்த ஒரு வாக்கியத்தை ஒருவன் முடிந்தால்தான் அவன் முஸ்லீமாக முடியும். இந்த ஒரு வாக்கியத்தை கொண்டுதான் ஒவ்வொரு மனிதனும் தனது உயிரையும் பொருளையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இதன் அடிப்படையில் தான் தௌஹீத் அமைந்திருக்கிறது என்ற விஷயங்களை நாம் தெளிவுபடுத்தி இந்த இரண்டு ஷஹாதாவும் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற முதல் ஷஹாதாவும் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற இந்த இரண்டு ஷஹாதாவும் ஒவ்வொன்றுக்கும் பொருள் அர்த்தம் இருக்கிறது. இவை ஒவ்வொன்றுக்கும் ருக்குன்கள் இருக்கின்றன, ஷரத்துகள் இருக்கின்றன, இவற்றுக்கென்று கடமைகள் இருக்கின்றன, இவற்றை முறிக்கக்கூடிய காரியங்கள் செயல்கள் இருக்கின்றன. அவற்றை ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வரும்போது முதல் ஷஹாதாவுடைய பொருளை பார்த்தோம், அந்த ஷஹாதாவுடைய ருக்குனை பார்த்தோம், அதனுடைய ஷர்த்துகளை பார்த்தோம். பிறகு இரண்டாவதாக அங்கே நாம் நின்று கொண்டு இரண்டாவது ஷஹாதாவின் பொருளை பற்றி நேற்று ஓரளவுக்கு விளக்கத்தை முடித்தோம். இன்று இரண்டாவது ஷஹாதாவுடைய ருக்குன்கள். இரண்டாவது ஷஹாதா என்பது அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அஷ்ஹது நான் சாட்சி சொல்கிறேன், அன்ன நிச்சயமாக, முஹம்மதன் முஹம்மத், அப்துஹு அவனுடைய அடியாராக, அவனுடைய என்றால் அல்லாஹ்வுடைய, வ ரசூலுஹு அவனுடைய தூதராகவும் இருக்கிறார்கள். சரி, இந்த ஷஹாதாவிலே இரண்டு ருக்குன்கள் இருக்கின்றன என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். முதலாவது ருக்குன் என்ன? அப்துஹு என்ற வார்த்தையிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய அடியாராக நாம் ஏற்றுக்கொள்வது, அல்லாஹுடைய அடிமையாக நாம் நம்புவது. இரண்டாவது அவர்களை அல்லாஹுவின் தூதராக ஏற்பது, அல்லாஹுவால் உலக மக்கள் எல்லோருக்கும் அனுப்பப்பட்ட தூதராக, நபியாக, ரசூலாக நம்புவது. இப்ப இந்த முதலாவது விஷயத்தை குறித்து கொஞ்சம் நாம் விளக்கம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்திலே இருக்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹிற்கும் ஆமினாவிற்கும் குழந்தையாக பிறந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர். அவர்களுடைய 40வது வயதிலே அல்லாஹு தஆலா அவர்களை நபியாக ரசூலாக தேர்ந்தெடுத்தான். ஏனைய மனிதர்களை போன்று மனித படைப்பாக படைக்கப்பட்ட மனித தூதர் முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் ஏனைய மனிதர்களை பார்க்கிலும் மட்டுமல்ல, பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா படைப்புகளை பார்க்கிலும் அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்திற்குரியவர், சிறப்பிற்குரியவர். இதைத்தான் நாம் ரசூலுல்லாஹுடைய அப்துஹு என்ற விஷயத்திலே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா அபுதாக, தனது அடிமையாகத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்துஹு. 17வது அத்தியாயத்தின் 1வது வசனம், தனது அடிமையை விண்ணுலக பயணத்திற்கு இரவிலே அழைத்துச் சென்ற அந்த இறைவன் மிக பரிசுத்தமானவன். சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்துஹு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய அடியார் என்று சொல்கிறான். தன்னுடைய இறைத்தன்மையில் எந்த ஒன்றிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சரி, வேறு எந்த நபியையும் சரி, வேறு எந்த ஒரு படைப்பையும் அல்லாஹ் கூட்டாக்கி கொள்ளவில்லை. தன்னுடைய இறைத்தன்மைகளில் எந்த தன்மையையும் அல்லாஹு தஆலா பிறருக்கு பங்கிட்டு கொடுக்கவில்லை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அப்து, அப்துல்லாஹ் என்றுதான் சொன்னார்கள். எல்லா நபிமார்களும் அப்படித்தான் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்கின்றார்கள். இப்போது நீங்கள் பார்க்கலாம், சூரா அல் கஹஃப் 18வது அத்தியாயத்தினுடைய 110வது வசனம், 18வது அத்தியாயத்தின் 110வது வசனம். இது போன்ற வசனங்கள் குர்ஆனுடைய பல இடங்களிலும் வருகின்றன. குல் குல் இன்னமா அனா பஷரும் மிஸ்லுகும். குல் இன்னமா அனா பஷரும் மிஸ்லுகும். நபியே நீங்கள் சொல்லுங்கள், நபியே நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் கட்டளை இடுகிறான், அல்லாஹு தஆலா கட்டளை கொடுக்கிறான். குல், கண்டிப்பா நீங்க இதை சொல்லிதான் ஆக வேண்டும். இன்னமா அன, ரொம்ப அழுத்தமாக அல்லாஹ் சொல்ல சொல்கிறான், நிச்சயமாக நான் எல்லாம் பஷரும் மனிதன் தான். மிஸ்லுக்கும் உங்களை போன்ற, அதாவது நீங்கள் எப்படி சாப்பிடுகிறீர்களோ, நீங்கள் உடுத்துவதை போன்று, உங்களுக்கு நோய் நொடி இருப்பதை போன்று, உங்களுக்கு சுய தேவைகள் ஆசைகள் இருப்பது போன்று, உங்களை போன்று நானும் மனிதர்தான். நான் ஒரு மலக்குடைய பிறவியோ ஜின்னுடைய பிறவியோ அல்ல, அது போன்று அல்லாஹுடைய குழந்தையும் அல்ல, அல்லாஹுடைய தன்மை பெற்றவனும் அல்ல. இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இடையில் உள்ள வேறுபாடு என்ன? யூஹா இலைய, எனக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது, எனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹி வருகிறது, நான் அல்லாஹ்வுடைய தூதனாக நபியாக ரசூலாக இருக்கிறேன். அப்ப அந்த தூதருக்குள்ள கண்ணியம், அந்த தூதருக்குள்ள மரியாதை உயர்வு என்பது அது அல்லாஹு தஆலா அவனுடைய வேதத்தில் சொல்லப்பட்டதை போன்று. அப்ப இந்த இடத்துல கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபுது என்ற அந்த ஸ்தானத்திலிருந்து உயர்த்தி அவர்களை அல்லாஹ்வுடைய தன்மை பெற்றவர்களாக ஆக்கிவிடக் கூடாது. இது கண்டிப்பாக முஸ்லிம்கள் கவனத்திலே கொள்ள வேண்டிய ஒன்று. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்கிறோம், அவர்கள் மீது நேசம் வைக்கிறோம், அவர்கள் படைப்புகளிலேயே மிக உயர்ந்தவர்கள் என்று அந்த முஹப்பத், அந்த மரியாதை, அந்த அளவையும் மீறி பலரை எந்த அளவிலே கொண்டு போய் விட்டுவிட்டது என்றால், அல்லாஹ்வுடைய தன்மை பெற்றவர்களாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கற்பனை செய்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய இல்ம் அல்லது அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய பார்வை போன்ற அல்லாஹ்வுடைய தன்மைகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட்டாக்கி விடுகிறார்கள். ஒரு சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில ஒரு சில மக்கள் வந்தார்கள். வந்து நபியை பார்த்து சொன்னார்கள், அன்த சையீதுனா, நீங்கள் எங்களது தலைவர். வப்னு சையீதினா, எங்களது தலைவருடைய மகன் நீங்கள். மேலும் சொன்னார்கள், நீங்கள் எங்களிலே ரொம்ப பெரிய மகத்துவமானவர், பெரிய மகத்துவமான ஒரு மனிதருடைய மகன் நீங்கள் என்றெல்லாம் நபியை புகழ்ந்தார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையிலே சொன்னார்கள், என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள். லா சுதுரூனி
சஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பு சொன்னார்கள், என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள். ஐசாவும் மரியமுடைய மகன் ஐசாவை கிறிஸ்துவர்கள் புகழ்ந்தது போன்று வரம்பு மீறி புகழ்ந்து அல்லாஹ்வுடைய ஸ்தானத்திலே வைத்து விடாதீர்கள். என்னை நீங்கள் புகழ வேண்டும் என்றால், சொல்ல வேண்டும் என்றால் சொல்லுங்கள், இன்னி அப்துல்லாஹி வரசூலுஹு, நான் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் அவருடைய தூதராகவும் இருக்கிறேன். நாம் அத்தஹியாத்திலே ஷஹாதா ஓதும் போது எப்படி சொல்கிறோம், வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. ஆகவேதான் கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸலவாத்துகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த அப்து ரசூல் என்ற வார்த்தை தான் இடம்பெறும். ஏனென்றால் நபியினுடைய உயர்ந்த மகாம் அப்தாக ரசூலாக இருப்பது. அப்ப இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், அவர்களை அப்துடைய ஸ்தானத்தில் இருந்து அதிகப்படுத்தி மிகைப்படுத்தி அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து பிறந்தவர்கள் என்று சில முஸ்லிம்கள் சொல்வதை நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். எப்படி சொல்கிறார்கள், அனமின் நூரில்லாஹி வகுல்லு ஷைஇம் மின் நூரி, நான் அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறேன், எல்லா பொருட்களும் எனது ஒளியிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு பொய்யான ஹதீஸை ஏற்படுத்திக் கொண்டு அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து வந்தவர்கள். அந்த ஒளிதான் ஆதமுடைய முதுகில இருந்தது, பிறகு நூஹுடைய முதுகில இருந்தது, பிறகு இப்ராஹிமுடைய முதுகுக்கு வந்தது என்பதாக அவர்கள் கற்பனை செய்கிறார்களே, அது ஒரு கற்பனையான பொய்யான செய்தியை தவிர அதற்கு எந்த விதமான உண்மையும் அல்ல. அல்லாஹ் தனது ஒளியிலிருந்து எதையும் படைக்கவில்லை. அல்லாஹுடைய ஒளி என்பது வேறு, படைக்கப்பட்ட ஒளி என்பது வேறு. எந்த ஒரு பொருளையும் படைப்பையும் அல்லாஹ் தனது ஒளியிலிருந்து படைக்கவில்லை. மலக்குகளை அல்லாஹ் ஒளியினால் படைத்தான், அந்த ஒளியும் அல்லாஹுடைய ஒளி அல்ல, அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒளியை தவிர. அல்லாஹுடைய சிஃபத் என்று கொண்டு வருகிறது பாருங்கள், அல்லாஹு நூறு சமாவாசி வல்லம்சி, அந்த ஒளியிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த படைப்பையும் பிரித்து எடுக்கவில்லை. அப்படிப்பட்ட கொள்கையில் செல்கின்ற காரணத்தினால்தான் பலர் என்ன சொல்கிறார்கள், கடைசியாக இதிலே அவர்கள் ஒரு எல்லையை கடந்து கடந்து காஃபிர்கள் சொல்வதைப் போல எல்லா பொருட்களிலும் அல்லாஹ் இருக்கிறான், எல்லா பொருட்களிலும் கடவுள் இருக்கின்றார் என்று காஃபிர்கள் சொல்வதைப் போன்று வஹ்தத்துல் வுஜூத், அத்வைதம் என்று சொல்வார்கள், எல்லோரிலும் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று அந்த ஒரு கொள்கைக்கு இது வழிவகுத்துவிடும். அப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய அடிமையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது முதலாவது ருக்ன். இரண்டாவது, அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூலாக நபியாக ஏற்றுக்கொள்வது. உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும், அரபுகள் அஜமிகள் எல்லா நிறமுடைய எல்லா மக்களுக்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இந்த இரண்டு ருக்ன்களை ஒருவர் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அதை தனது வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும். இரண்டாவது ஷஹாதாவாகிய அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, இதனுடைய ஷரத்துகள். அப்ப ஷரத்து என்றால் என்ன என்று உங்களுக்கு நாம் முந்தைய வகுப்புகளிலே தெளிவுபடுத்தி இருக்கிறோம், அதாவது நிபந்தனை. அந்த நிபந்தனை பூர்த்தியானால்தான் உங்களுக்கு உங்களுடைய அந்த ஒப்புதல், உங்களுடைய அந்த சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்படும். கண்டிஷன்ஸ் என்று சொல்லப்படும் அல்லவா. அப்ப ஒரு பொருளுக்கு அல்லது ஒரு தகுதிக்கு என்னென்ன கண்டிஷன்கள் இருக்க வேண்டும் என்றால் அந்த கண்டிஷன்கள் முழுமையானால்தான் அந்த தகுதி கிடைக்கும். அப்ப அந்த மாதிரி முஸ்லீமாக ஆக வேண்டும் என்றால் இந்த இரண்டு ஷஹாதாக்களை சொல்ல வேண்டும். இந்த இரண்டு ஷஹாதா உண்மையில் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் சொன்னவரிடத்திலே ஒவ்வொரு ஷஹாதாவிற்குரிய நிபந்தனைகள் பூர்த்தியாக வேண்டும். அந்த நிபந்தனைகள் பூர்த்தியாகாமல் அந்த ஷஹாதா சொல்பவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது, அதாவது சொல்பவரை முஸ்லீமாக ஆக்காது. இப்ப பாருங்க, உள்ளும் புறமும் அவர்களின் தூதுத்துவத்தை ஏற்பது. அப்ப சில பேர் அந்த காலத்துல ஆட்சிக்கு பயந்து அல்லது முஸ்லிம்களுடைய ஆட்சியில செல்வங்களை ஆசைப்பட்டு அவர்கள் ஷஹாதாவை சொன்னார்கள். அப்படி சொன்னவர்களுடைய சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அவர்கள் முனாஃபிக்குகளுடைய பட்டியல்களில் வந்து விடுவார்கள். அப்ப உள்ளும் புறமும் அவர்களின் தூதுத்துவத்தை ஏற்பது. இரண்டாவது, அந்த ஷஹாதாவை நாவால் மொழிவது. وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ. இப்போ சில பேர் எனக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை இருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல நம்பிக்கை இருக்கு என்பதாக ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். ஆனா இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவதால் ஒருவர் முஸ்லீமாகி விட மாட்டார். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கற்பித்த அந்த சாட்சியம் என்ற அந்த ஷஹாதாவை அவர் மொழிய வேண்டும். அது அரபில மொழிந்தாலும் சரி, அல்லது அந்த அர்த்தத்தின் அடிப்படையில் உள்ள ஒரு வாக்கியத்தை அவர் மொழிந்தாலும் சரி, நிச்சயமாக நான் முஹம்மது அவர்களை அல்லாஹ்வுடைய அடிமையாகவும் தூதராகவும் இருக்கிறார் என்று சாட்சி சொல்கிறேன். இப்படி அந்த ஷஹாதாவை நாவால் கண்டிப்பாக ஒரு முறையேனும் வாழ்க்கையிலே அவர் சொல்ல வேண்டும். சரியா? மூன்றாவது, அவர்களை பின்பற்ற வேண்டும். மூன்றாவது, அவர்களை பின்பற்றுவது. நான்காவது, அவர்கள் கூறியவற்றை உண்மை என நம்புவது. இப்ப இந்த மூன்றையும் நான்கையும் ஏற்கனவே இந்த இரண்டாவது ஷஹாதாவுடைய பொருள்ல சம்பந்தப்படுத்தி ஓரளவுக்கு விளக்கங்களை நம்ம சொல்லி இருக்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை ஒரு மனிதன் முற்றிலுமாக புறக்கணிக்கிறான், அவற்றை ஏற்றுக்கொள்வதே கிடையாது என்றால் அவனுடைய ஷஹாதா அவனுக்கு எந்த விதமான பாதுகாப்பை அளிக்காது. ஏதோ ஒரு சில சுன்னத்துகளை மறதியினாலேயோ அல்லது சில ஆசைகளினாலேயோ விடுகிறார், அந்த சுன்னத்தை விட்டோமே என்ற கவலை அவரிடத்தில் இருக்கிறது, அதற்காக தௌபா செய்கிறார், வாழ்க்கையில் அந்த சுன்னத்தை அவர் பின்பற்றுகிறார் என்றால் இவர் குற்றம் பிடிக்க மாட்டார். ஆனால் ஒருவரிடத்திலே சொல்லப்படுகிறது, இது நபியினுடைய சுன்னா, இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படும் பொழுது அதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அதெல்லாம் நமக்கு சரி வராது, அதெல்லாம் நம்ம ஊருக்கு சரி வராது, அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு சரி வராது, அதெல்லாம் நம்ம ஜமாத்துக்கு சரி வராது என்பதாக நபியினுடைய சுன்னாக்கள் போதிக்கப்படும் பொழுதெல்லாம் அந்த சுன்னாவை புறக்கணித்துக் கொண்டே இருக்கிறார். அப்ப இவர் சாட்சியத்தை நிராகரித்தவராக ஆகிவிடுவார். சஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பில் நீங்கள் பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு உம்மதி யத்குலூன அல் ஜன்னா, என்னுடைய உம்மத்து எல்லோரும் சொர்க்கம் செல்வார்கள், இல்லா மன் அபா, மறுத்தவரை தவிர. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உமைய அபா, உங்களை ஏற்றுக்கொண்ட ஒருவர் உங்களை மறுப்பாரா? கீல உமைய அபா யா ரசூலல்லாஹ், கால மன் அதாஅனி தகல் அல் ஜன்னா வமன் அஸானி ஃபகத் அபா, எனக்கு யார் கட்டுப்பட்டு நடப்பாரோ, எனக்கு யார் கட்டுப்பட்டு நடப்பாரோ, மனதாணி தஹல் அல் ஜன்னா, அவர் சொர்க்கம் செல்வார். வமனஸானி, யார் எனக்கு மாறு செய்கிறார்களோ, அதாவது எனது சுன்னத்திற்கு மாறு செய்கிறார்களோ, ஃபகத் அபா, அவர் என்னை மறுத்தவராக ஆகிவிடுவார். இப்ப எப்படி எப்படி என்றால், ஒரு மனிதன் ஆரம்பத்தில் ஒரு சுன்னா அவனுக்கு சொல்லப்படுகிறது, இது ரசூலுல்லாவுடைய வழிமுறை. சுன்னா என்றால் ரசூலுல்லாவுடைய வழிமுறை. அவர் இல்லைங்க, இதெல்லாம் என்னால் நடக்கும், என்னால் எடுத்து செயல்படுத்த முடியாதுங்க அப்படின்னு விடுறார். இன்னொன்று சொல்லப்படுது, அதையும் விடுறாரு. இன்னொன்று சொல்லப்படுது, அதையும் விடுறாரு. இன்னொன்று சொல்லப்படுது, அதையும் விடுறாரு. இப்படி ஒவ்வொரு சுன்னத்தாக அவர் அறிய வரும் பொழுதெல்லாம், அவருக்கு சொல்லப்படும் போதெல்லாம் அதை மறுத்து கொண்டே போறார், அதை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்துக் கொண்டே போறார். இதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு வேணாம், என்னால செய்ய முடியாது, செய்ய முடியாது. இப்படி ஒரு நிலையில அவர் போகும் பொழுது கடைசியில ஒட்டுமொத்த சுன்னத்துகளை அவர் நிராகரிக்கும் போது, ஒட்டுமொத்த சுன்னத்துகளை அவர் நிராகரிக்கும் போது கடைசியில் அவருடைய உள்ளத்தில் என்ன ஏற்படுகிறது? சுன்னத்தின் மீதும் அந்த சுன்னத்தை கொண்டு வந்த நபியின் மீதும் அவருடைய உள்ளத்தில் வெறுப்பு ஏற்பட்டு விடுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானா. சுன்னத்துகளை விடுவது எதற்கு வழிவகுக்கிறது? அந்த சுன்னத்தின் மீது வெறுப்பை வழிவகுக்கிறது. ஏன்? இப்ப ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னு வைத்துக் கொள்ளுங்க, என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அதை செய்வார், செய்வாரா செய்ய மாட்டாரா? அப்ப ஒரு விஷயத்தை தொடர்ந்து விட்டுக்கொண்டே இருக்கிறார், அதை அவர் எடுப்பதே கிடையாது. அது பற்றி எவ்வளவுதான் சொல்லப்பட்டாலும் கூட அவர் அதை புறக்கணிக்கிறார் என்றால் அப்ப என்ன அர்த்தமாகிறது? அதன் மீது அவருக்கு விருப்பம் இல்லை, வெறுப்பு இருக்கிறது. அப்ப சுன்னத்தின் மீது உண்டான இந்த வெறுப்பு கடைசியில் நபியின் மீது வெறுப்பை தூண்டும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நபியை யார் வெறுத்தார்களோ அவர்கள் மார்க்கத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், வெளியேறி விடுவார்கள். அப்ப சுன்னத்துடைய விஷயத்துல நாம் அலட்சியம் காட்டக்கூடாது. நான்காவது விஷயத்தையும் நேற்று விளக்கமாக சொன்னோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன விஷயங்களை எல்லாம் நமக்கு போதித்தார்களோ, அதாவது சஹீஹான சனதோட, சஹீஹ் என்றால் சரியான, சனத் என்றால் வரிசைத்தோடு ரசூலுல்லாஹிடமிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன சஹாபி கேட்டாங்க, இன்ன சஹாபியிடம் இருந்து இன்ன தாபிஈ கேட்டாங்க, அந்த தாபிஈயிடத்திலிருந்து இந்த தபஉ தாபிஈ கேட்டாங்க, அந்த தபஉ தாபிஈயிடம் இருந்து இந்த இமாம் கேட்டாங்க, அந்த இமாம் இந்த நூல்ல பதிவு செய்திருக்கிறார்கள் என்று வரிசை சரியாக இருக்க வேண்டும். அந்த வரிசையில வரக்கூடியவர்கள் சஹாபி வரைக்கும் உண்மை பேசுபவர்களாக. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. உங்களுக்கு நேத்து சொன்னோம் சில விஷயங்களை மார்க்க இபாதத்துகள் சட்டமாக சொல்லி இருக்கிறாங்க, சில விஷயங்கள் முன்னாடி நடந்த வரலாறுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், சில விஷயங்கள் மறைவான விஷயங்கள் மறுமையின் அடையாளங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், சில விஷயங்கள் கபரில் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள், சில விஷயங்கள் நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் நடக்க போற விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள், சில விஷயங்கள் சொர்க்கத்தில் இப்படி நடக்கும் நரகத்தில் இப்படி நடக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்படி என்னென்ன விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அது நமக்கு புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரி நம்முடைய அறிவுக்கு எட்டுனாலும் சரி எட்டுனாலும் சரி உலக மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி அல்லாஹ்வுடைய நபி சொன்னது எல்லாம் உண்மை, அல்லாஹ்வுடைய நபி சொன்னது எல்லாம் உண்மை. நிச்சயமாக அவர்கள் நடக்கும் என்று சொன்னது நடக்கும், அவர்கள் நடக்காது என்று சொன்னது நடக்காது. அப்ப இதுல பல விஷயங்களை சஹாபாக்கள் கண்ணுக்கு நேரம் பார்த்தாங்க, ஆனா பாக்குறதுக்கு முன்னாடி அந்த ஈமானை வச்சிருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல உதாரணங்களை சொல்லலாம். பத்ர் போர் நடக்குது, அந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள் மைதானத்துக்கு, ஒரு கோடு போடுறாங்க, இந்த இடத்துலதான் அபூ ஜஹல் வெட்டப்படுவாங்க, அப்புறம் இன்னொரு இடத்துல போறாங்க, இந்த இடத்துலதான் இந்த காஃபிர் வெட்டப்படுவான், இன்னொரு இடத்துக்கு போறாங்க, இந்த இடத்துலதான் இந்த காஃபிர் வெட்டப்படுவான், இந்த இடத்துலதான் இவர் வெட்டப்படுவாரு, அங்க அவர் வெட்டப்படுவார் என்று அடையாளம் சொல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போர் முடிகிறது, எந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் விட்டார்களோ அந்த இடத்திலே நபி குறிப்பிட்ட அந்த நபர் அங்கெல்லாம் கொல்லப்பட்டுகிறார். அல்லாஹு அக்பர். அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் அல்ல, நூற்றுக்கணக்கான விஷயங்கள், லட்சக்கணக்கான விஷயங்கள் சஹாபாக்கள் வாழ்க்கையில பார்த்தார்கள். ஆதாரபூர்வமா நம்ம இன்னைக்கு படிக்கிறோம். ரெண்டு பேர் காபத்துல்லாவுடைய செவர்ல சாய்ந்து கொண்டு ரகசியம் பேசுறாங்க. சஃப்வான் இப்னு முஅத்தலும் அம்ர் என்ற ரெண்டு பேரும், சஃப்வான் அம்ர் ரெண்டு பேரும் ஆலோசனை செய்யறாங்க. ரெண்டு பேரும் யாரு, குறைஷிகளுடைய பெரிய வீரர்கள். இந்த மாதிரி பத்ர் போர்ல நிறைய பேர் கொல்லப்பட்டுட்டாங்க நம்ம குடும்பத்தவர்கள்லாம் அப்படின்னு பேசும்பொழுது அம்ரு சொல்றாரு, எனக்கு நிறைய குழந்தை குட்டிங்க இருக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா என் மகன் பத்ர்ல கொல்லப்பட்டதுக்கு பகரமா நானே நேரா போய் முகமதை கொண்டுட்டு வந்துருவேன் அழுது பில்லா அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப சஃப்வான் உடனே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு சொல்கிறார், அம்ர் கவலைப்படாத, நீ அப்படி அங்க போய் அவரை கொன்னதுக்கு பிறகு அந்த முஸ்லிம்கள் உங்களை கொண்டுட்டாங்கன்னு சொன்னா உன் மனைவி உன் பிள்ளைகள் உன் பேரன் பேத்தி புள்ள குட்டி எல்லாத்துக்கும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன், எல்லோருக்கும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன், அவங்கள நான் பரிபாலிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படியா, ரொம்ப சந்தோஷம் எனக்கு, போய் ஒரு நல்ல பெரிய கூர்மையான வாளை வாங்கி அதுல நல்ல விஷத்தை ஏத்துறாரு, ஏத்தி 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 காய வைக்கிறார். அந்த வாளை இடுப்புல உருவிக்கிட்டு நேரா மக்கால இருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு வருகிறார். இந்த பேசுற ரகசியம், இந்த ரெண்டு பேரும் மேல உள்ள அல்லாஹ்வை தவிர யாருக்குமே தெரியாது. நபி இடத்துல வர்றாங்க, சம்பவம் கொஞ்சம் பெரிய சம்பவம். கடைசியில் அவரை கொண்டு வந்து சஹாபாக்கள் முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அமர் என்ன சரி அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா இந்த கைதிகளை பார்க்க வந்தேன், எங்க இந்த பதில கைதியாக்கப்பட்டு கட்டி கிடக்கிறாங்கல்ல இந்த ஊழல்களை நீ அனுப்பி வச்சிருக்கீங்கள, நம்ம இஸ்லாத்துல கைதிகளை கட்டி வைக்க மாட்டாங்க, அவங்க உங்களுக்கு கொடுத்து பரிபாலிங்க அவங்கள கவனிச்சுக்கன்னு கொடுத்துருவாங்க, இந்த சிறையில போட்டு அடைக்கிறதுலாம் இஸ்லாத்துல கிடையாது. அப்புறம் கொண்டு போய் அவங்க எல்லாம் பார்க்கலான்னு வந்தேன், என்ன செய்யறது கொஞ்சம் நல்லபடியா அவங்க நடத்துங்களேன் அப்படின்னு சொல்லலான்னு வந்தேன் அப்படிங்கிறாரு. அப்படியா அப்புறம் சரி, அப்ப எதுக்கு இவ்வளவு பெரிய வாள் உனக்கு, கைதிகளை நீ விசாரிக்க வந்தா கைதிகளை விசாரிக்க வர்றவனுக்கு இவ்வளவு பெரிய வீச்சு வாழை இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, இந்த வாழை வச்சு நாங்க என்னத்தை கண்டோம், பதில் பொருள் இந்த வாழை எங்களுக்கு பிரயோஜனம் அளிச்சா எங்களை காப்பாத்துனுச்சா, அதான் இத்தனை தர போயிருச்சு, அப்ப எதுக்கு இந்த வாழை அப்படின்னு கண்டுக்காம பேசுறாரு. அப்படியா அவரு, ஓ வேற எதுவுமே இல்லையா, ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறாரு. நான் ஒண்ணு சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிற, நீங்களும் சஃபுவானும் அந்த இரவு காபத்துல்லாவின் சுவற்றிலே சாய்ந்து உட்கார்ந்தீர்களே அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, எடுத்து பாக்குறாரு. இருவரும் பேசிக்கொண்டீர்களே, அப்போது நீ சொன்னாயே எனக்கு பிள்ளை குட்டிகள் இல்லை என்றால் முகம்மதை நானே கொண்டு விடுவேன் என்று. அப்போது சஃபுவான் உனது பிள்ளை குட்டிகளுக்கு தான் பொறுப்பாளி என்று சொன்னபோது அப்போது என்னை கொள்வதற்கு நீ தயாராக இந்த வாளை தயார்படுத்தினாயே என்று சொன்னதுதாங்க மாத்திரம். அடிச்சாரு பாருங்க அந்த ஆளு, அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வல்லாஹி நாங்க ரெண்டு பேரும் பேசினத அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. அந்த செய்தி உங்களுக்கு தெரியுதுன்னு சொன்னா கண்டிப்பா வானத்தில் உள்ள இறைவன் தான் உங்களுக்கு வகி அனுப்புகிறான். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுல்லாஹி. வாள தூக்கி போட்டாரு. சஹாபாக்கள் ஒருத்தர் மாறிட்டாரு. இங்கே தஃப்வான் உட்கார்ந்துகிட்டே இருக்கார். செய்தி வரும்போது குறைசிகள்ட்ட நக்கலா சொல்லிட்டே இருக்காரு. சூசம் வரும் பாருங்க, சமீபத்தில் ஒரு செய்தி வரும் பாருங்க, ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா மதினால இருந்து வர்றவங்கள்ட்ட எல்லாம் என்ன மதினால ஏதாச்சும் செய்தி இருக்கா, இப்படி மறைச்சிக்கிட்டு கேக்குறது, ஏதாவது செய்தி இருக்கான்னு கேக்குறது, ஒண்ணும் இல்லையே ஒண்ணும் இல்லையேன்னு சொல்றாங்க. கடைசியில ஓப்பனா கேக்குறாரு, இந்த அம்முருன்னு ஒரு ஆள் வந்தாரு, அவர் என்ன, அவர் அங்க உட்காந்து இன்னும் படிச்சுட்டு உட்காந்துருக்காரு, அவர் மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்து இல்மு படித்துக் கொண்டிருக்கிறார். முடிஞ்சிச்சு. சஃப்வானுக்கு அப்படியே வானம் கீழே வந்து பூமி மேல போன மாதிரி தலைகீழா உலகமே சுத்தி போயிடுச்சு. அதுக்கு பின்னாடி இவர் முஸ்லீம் ஆயிறார். அதுக்கு கொஞ்ச காலத்துக்கு பின்னாடி இப்படி முஸ்லீம் ஆயிறார். இப்ப இங்க செய்தி என்ன, இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான விஷயங்கள் நபி என்ன சொன்னார்களோ அதுதான் நடந்ததுங்க. நபி என்ன சொன்னார்களோ அதுதான் நடந்தது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நாம் உண்மையாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலகமெல்லாம் சேர்ந்து மறுக்குதுங்க, உலகமெல்லாம் சேர்ந்து எதுக்குது, அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. நம்ம நபி சொன்னது நடந்தே தீரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிட்ட சொன்னாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டு காலையில கிளம்பி நீ வந்துரு அப்படின்னாங்க. எப்ப எப்ப சொன்னாங்க, ஹிஜ்ரா செய்யும் போது சொன்னாங்க. அலிக்கு நிம்மதியா தூக்கம் வந்துருச்சு. காலையில எந்திரிச்சு அடிக்கிறாங்க அலிய, அதை பத்திலாம் கவலை கிடையாது. அப்புறமா பின்னாடி கேட்கப்படுது, அவ்வளவு பேர் கொள்றதுக்கு இருந்தாங்களே, கடைசியில தூங்குறது முகமது தான் நினைச்சு வந்து உங்களை போட்டு தள்ளிருந்தாங்களா, எப்படி நீங்க முகமதுரிய அந்த படுக்கையில நீங்க படுத்தீங்க, ரசூல்லாவுடைய படுக்கையில படுத்தீங்க, எப்படி உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுனா, அதான் ரசூல்லா சொல்லிட்டாங்கல்ல, அமானிதத்தெல்லாம் காலைல எந்திரிச்சு ஒப்படைச்சிட்டு நீ மதினா வந்து என்னோட சேருன்னு சொல்லிட்டு, அப்ப கண்டிப்பா நான் போய் சேருவேன், அப்ப கண்டிப்பா நான் போய் சேருவேன். அதே போல போருக்கு போகும்போது சொல்லுவாங்க, ஜாஃபர் கொல்லப்பட்டால் ஜைது அமீர், ஜைது கொல்லப்பட்டால் அப்துல்லா இப்னு ரவாஹா அமீர். போற மூணு பேரும் முடிவு பண்ணிடுவாங்க, ஷஹீத் தான் நம்ம சொல்லி போற மூணு பேரும் முடிவு பண்ணி விடுவார்கள், நம்ம ஷஹீத் தான் சொல்லி. அப்ப அந்த அளவு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். இன்று நபியை நாம் பார்க்கவில்லை என்றாலும் இதுதான் முக்கியமான விஷயம், கவனமா கேளுங்க. அந்த நபியின் வாயிலிருந்து செய்திகள் நமக்கு இன்று நேரடியாக கிடைக்கவில்லை என்றாலும் எது சரியான தொடரோடு, அறிஞர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அறிவிப்பு தொடரோடு நபி சொன்னார்கள் என்று உறுதியாகிவிட்டதோ அதை நாம் நபியிடமிருந்து நேரடியாக கேட்பதை போன்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். புரிஞ்சுங்களா விஷயம், இல்ல இடையில யாராவது வந்து குழப்பிருப்பாங்க, அப்படி செஞ்சிருப்பாங்க இப்படி செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் சந்தேகத்தை கிளப்பினால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், முனாஃபிக் என்ற பட்டியலிலே சேர்ந்து விடுவீர்கள். யார் அப்படி செய்யறாங்களோ அந்த பட்டியலில் போய் சேர்ந்துருவாங்க. அப்ப அறிஞர்கள் எதை முடிவு பண்ணாங்களோ, எதை முடிவு பண்ணாங்க, இந்த அறிவிப்பு தொடர் சரி, சொல்றவர் கரெக்டா இருக்கு சஹாபி வரைக்கும், ஓகே அவ்வளவுதான், அதுக்கு மேல அது அறிவுக்கு பொருந்தா பொருந்தலையான்னு சொல்லி நம்ம பார்க்க கூடாது. புரிஞ்சதை நம்பிக்கை கொள்ள வேண்டியது, புரியாததை அறிஞர்களிடத்துல புரிஞ்ச அறிஞர்களிடத்துல ஒப்படைச்சிட வேண்டியது. ஐந்தாவது விஷயம், அவர்களை மக்கள் அனைவரையும் விட அதிகமாக நேசிப்பது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல முஹப்பத் நமக்கு எப்படி இருக்கணும், உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஸஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்புல வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமருடைய கையை பிடிச்சு போயிட்டு இருக்காங்க, எவ்வளவு க்ளோஸ் பாருங்க. உமர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ரொம்ப க்ளோஸ், க்ளோஸ்னா க்ளோஸ், அவ்வளவு க்ளோஸ். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையை பிடிச்சு உமர் போயிட்டே இருக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்க. எப்படி சுப்ஹானல்லாஹ், உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா. சும்மா சாதாரணமா ஒரு அரசியல் தலைவர் அவருக்கு பக்கத்துல நீங்க எடுத்து நீங்க நின்று ஒரு போட்டோ பிடிக்கிறீங்க, மக்கள் இன்னைக்கு எப்படி பெருமைப்படுறாங்களா இல்லையா? அவர் வந்திருக்கிற சபையில போய் நின்னா கூட அது ஒரு பெரிய பெருமை. யா அல்லாஹ், உலகத்துக்கே தலைவர் யாரு? அவர்களை விட அல்லாஹ்விடத்துல நெருக்கமானவர்கள் யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மகா மனிதர், ஒரு பெரிய ரசூல், ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவரான ஒரு இமாமு தன்னுடைய கையை பிடிச்சுக்கிட்டு தோளுக்கு தோல் ஒட்டி நெருக்கமா கூட்டிட்டு போனாங்கன்னா அவருக்கு சந்தோஷமா புரியல, ரொம்ப சந்தோஷமா. ரசூல்லாட்ட சொல்றாங்க, ரசூல்லா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. எப்படி சொல்றாங்க? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஆனா என் நஃப்ஸு எனக்கு கொஞ்சம் அதிகமா பிடிக்குமோ அப்படிங்கிறாங்க. எப்படி? கண்டிப்பா உலகத்தில் உள்ள எல்லாரையும் விட உங்களை தான் பிடிக்கும், ஆனா என்ன எனக்கு கொஞ்சம் அதிகமா பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. ரசூல் சொல்லா அலிசன ஒரே வார்த்தையில சொன்னாங்க, முடியாது, அது முடியாது உமரு அப்படிங்கிறாங்க. என்னை விடவும் எனக்கு நீங்கள் தான் அதிகமாக பிடிக்கும். இப்பதான் உமரே உங்களுக்கு ஈமான் முழுமை அடைகிறது. அப்ப அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பு, அதே போல சஹீஹுல் புகாரியில, உங்களில் ஒருவர் மூமினாக ஆக மாட்டார் எதுவரை நான் அவருக்கு அவருடைய தந்தையை விட, அவருடைய பிள்ளையை விட, உலக மக்கள் அனைவரையும் விட நேசத்திற்குரியவனாக மாறுகிறேனோ. அப்ப ரசூலுல்லாஹின் மீது அந்த முஹப்பத்து வைத்தால்தான் அந்த நம்முடைய ஷஹாதா பூர்த்தியாகும். அப்ப உங்களுக்கு ஏற்கனவே ஒரு விஷயத்தை முதல் ஷஹாதாவுடைய விளக்கத்துல சொன்னோம். அப்ப அல்லாஹ் மேல முஹப்பத் என்ற விஷயத்தை சொல்லும் பொழுது இன்றைக்கு இபாதத்துல ஏன் ஆர்வம் குறையுதுன்னு சொன்னா, அல்லாஹ் மேல உள்ள முஹப்பத்தை உணரல, அல்லாஹுவின் மீதுள்ள முஹப்பத்தை உணரவில்லை. அதே போல சுன்னத்துகளை பின்பற்றுவதிலே இன்று மக்கள் அலட்சியம் சோம்பேறித்தனம் செய்கிறார்களே, இது சுன்னத்து அது சுன்னத்து என்று சொல்லப்படும் பொழுது ஒவ்வொரு சுன்னத்தையும் மக்கள் வந்து புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அல்லது விட்டுகிட்டு இருக்கிறாங்க. சில பேர் கோச்சுக்க வேணாம், நான் எல்லாத்தையும் தெளிவாகவே சொல்லிடுறேன், தாடி வைக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி வச்சிருக்காங்கன்னு தெரியுது, தாடியை விரும்பி இருக்காங்கன்னு தெரியுது, தாடிக்கு ஒரு தனியா கட்டளை போட்டாங்கன்னு தெரியுது. அது மட்டுமல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து எல்லா நபிமார்களும் தாடி வச்சிருக்கிறாங்க. அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இயற்கையான, அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு சுன்னத்து இப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நபியின் மேல நமக்கு உண்மையான முஹப்பத் இருக்குமே ஆனால் கண்டிப்பா அந்த மாதிரி சுன்னத்துகளை தேடி தேடி பின்பற்றுவோமா இல்லையா? அப்ப சில பேர் என்ன செய்யறாங்க, சில பிதாத்துகளை மட்டும் செய்துவிட்டு நபியின் மேல முஹப்பத் என்று சொல்கிறார்கள். அது முஹப்பத்தாக ஆகுமா? ஆகாது. நபியின் மேல உள்ள முஹப்பத்னு சொன்னா அவங்களுடைய சுன்னாவை நேசிப்பது, அவங்களுடைய சுன்னாவை வாழ்க்கையில பின்பற்றுவது. என்ன தம்பி, சரியா? அப்ப அதுல உறுதியா இருக்கணும், பலவீனப்படக்கூடாது, சரியா? நம்ம இந்த உலகத்துல யார பயப்படுறோமோ அவங்க யாரும் நம்ம கபருக்கு வரப்போறது கிடையாது. கபருல வந்து ஒருத்தர் பயமூத்துவாரு, அவர் பயமூத்தும் போது இங்க யாரெல்லாம் பயந்தோமோ அவங்க யாரும் வந்து அங்க காப்பாத்த முடியாது நம்மளை, புரியுதுங்களா? இப்ப இவங்க பயமுத்துறாங்களே, இந்த பயமுறுத்துதல் இது ஒண்ணும் செய்ய போறது கிடையாது. ஆனா கபருல ஒருத்தர் வந்து பயமூத்துவாரு, இவங்க யாரும் வந்து அங்க நிக்க மாட்டாங்க. அங்க எதுதான் நிற்கும்? நீங்கள் நம்முடைய ஈமான், நம்முடைய அமல், நம்ம இந்த வாழ்க்கையில நபிக்குடைய சுண்ணத்தை பின்பற்றியதுதான் அங்க வந்து நம்மளை பாதுகாக்குமே தவிர உலகத்துடைய எந்த சக்தியும் நம்மை ரட்சிப்பதற்காக அங்க வராது. அப்ப இந்த முகப்பத்தை நம்ம அதிகப்படுத்த உள்ளத்துல உங்களுக்கு விசாலமா இருக்கும் உங்களுடைய உள்ளம். அல்லாவின் மேலையும் அவருடைய ரசூல் மேலையும் முகப்பத்தை அதிகப்படுத்த அவ்வளவு உள்ளம் விசாலமாகிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூன்று விஷயங்கள், சஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பு, மூன்று விஷயங்கள். அந்த விஷயம் உங்கள்கிட்ட வந்து விட்டது என்றால் உங்களுக்கு ஈமானுடைய டேஸ்ட் தெரியும். எப்படிங்க? ஈமானுடைய டேஸ்ட், ஹலாவத்துல் ஈமான், ஸ்வீட்னஸ் ஆஃப் ஈமான், ஈமானுடைய இனிப்பு உங்களுக்கு உணர்வீர்கள். ஒன்று என்ன? அல்லாஹ்வும் ரசூலும் மற்றவர்களை விட உங்களுக்கு விருப்பமாக ஆகிவிட வேண்டும். ராத்திரில எந்திரிச்சு எழுப்பி உங்களுக்கு யாரை பிடிக்குன்னு கேட்டா திடீர்னு மனைவியை பிடிக்குன்னு சொல்றாதீங்க. முதல்ல அல்லாஹ்வை பிடிக்கும், திடீர்னு என் பிள்ளைய முதல் பிள்ளையதான் பிடிக்கும், ரெண்டாவது பிள்ளையதான் பிடிக்கும், மூணாவது பிள்ளையதான் பிடிக்கும்னு சொல்ல எல்லா பிள்ளையும் பிடிக்கும் அதெல்லாம் யார பிடிக்கும், யார பிடிக்கும்? அதே போல உங்க பிள்ளைகளை பழக்கணும். உனக்கு யார ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா ஐஸ்கிரீம் வாங்கி தர அத்தாவை தான் பிடிக்கும்னு சொல்லிடக்கூடாது. யார ரொம்ப பிடிக்கும்? அல்லாவை தான் பிடிக்கும். அதை சொல்லி 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 பழக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு. அதே போல உனக்கு இன்னும் யார பிடிக்கும், அடுத்து யார பிடிக்கும்? அல்லாவுடைய ரசூல பிடிக்கும், அல்லாவுடைய தீன பிடிக்கும். மன் கான் அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. முதல் விஷயம், அல்லாஹ்வும் ரசூலும் அவர்கள் அல்லாத மற்றவரை விட உங்களுக்கு விருப்பமாகிவிட வேண்டும். இரண்டாவது, உங்களுக்கு எதை விரும்புகிறீர்களோ அதையே உங்கள் சகோதரருக்கும் விரும்ப வேண்டும். ரொம்ப பெரிய விஷயம் இது. இன்று பெரும்பாலும் என்ன, பிறரை அழிச்சிட்டு தான் வாழணும்னு நினைக்கிற மக்கள் இருக்கிறார்கள். இஸ்லாம் என்ன சொல்கிறது, உனக்கு என்னென்ன நன்மைகளை எல்லாம் நீ விரும்புவாயோ அந்த நன்மைகளை உனது சகோதரனுக்கும் விரும்பு. இரண்டாவது, மூன்றாவது, குஃப்ரில் நீ போடப்படும் திரும்புவதை நீ வெறுக்க வேண்டும். எப்படி நெருப்பில் போடப்படுவதை வெறுப்பாயோ, குஃப்ர்ல இறை நிராகரிப்புல ஷிர்க்ல போயிடுறது உனக்கு எவ்வளவு வெறுப்பா இருக்க வேண்டும் என்றால், நெருப்புல உன்னை போட்டு எரிக்க போறாங்கன்னா எவ்வளவு பயமா இருக்கும், எவ்வளவு வெறுப்பா இருக்கும், அந்த மாதிரியான வெறுப்பு வரணும். அப்ப இந்த மூன்று விஷயங்கள், அப்ப அதுலதான் இதை நம்ம சொன்னோம், அல்லாஹ்வுடைய தூதரை மக்கள் எல்லோரையும் விட நேசிக்க வேண்டும். அது அத்தாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், பெற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும். அப்ப இதுதான் சஹாபாக்களுடைய ஈமான்ல இருந்தது. அப்ப அந்த மாதிரியான முஹப்பத் வரணும். அப்ப இதுல நமக்கு என்ன தெரிகிறது, பெரும் அஷது அண்ண முகமது ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டோம், ஈஸியா சொர்க்கம் கிடைச்சிரும் நினைச்சிட்டு இருக்காங்க சில பேர். எப்படி, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சும்மா வாயால சொல்லிவிட்டு லேசா சொர்க்கம் கிடைச்சிரும் நினைக்கிறாங்க. இல்லை, இந்த முஹப்பத் வராதவரை அவர்களால் சொர்க்கம் செல்ல முடியாது. அதே போல ஆறாவது, அவர்களது கூற்றுக்கும் முன்னுரிமை அளிப்பது. அவர்களுடைய கூற்றுக்கு, அவர்களுடைய சொல்லுக்கு, சுன்னாவிற்கு முன்னுரிமை அளிப்பது. அப்ப முன்னுரிமை அளிப்பது என்றால் என்ன, இப்ப சில நேரங்களில் இப்ப ஒரு சூழ்நிலை வரும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்துன்னு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், அதுக்கு எதிராக சில நேரங்களில் கலாச்சார மோதல் வரும், சில நேரங்களில் சட்ட பிரச்சனைகள் வரும், சில நேரங்களில் தன்னுடைய சுய விருப்பமே வரும், சில நேரங்களில் தாய் தந்தையுடைய எதிர்ப்பு வரும். இப்படி எது வந்தாலும் சரி, முதல்ல சுன்னத் அங்க சரியா இருக்குதா, அந்த சுன்னத்துக்கு மாற்றம் இல்லாமல் இருக்கக்கூடியது எதுவா இருந்தாலும் நான் அதை செய்ய தயார். ஆனா சுன்னத்துக்கு மாற்றமானது எதுவா இருந்தாலும் சரி, அதை என்னால் செய்ய முடியாது, அதை என்னால் செய்ய முடியாது என்ற கொள்கைக்கு முஸ்லிம்கள் கண்டிப்பாக வந்தே ஆக வேண்டும். அப்பதான் அவங்க இஸ்லாமில் நீடித்திருப்பார்கள், அடுத்த தலைமுறை இஸ்லாமில் நீடித்திருக்கும். பல கலாச்சார சூழ்நிலைகள்ல எப்ப முஸ்லிம்கள் இந்த காலத்துக்கு இந்த சுண்ணத்தெல்லாம் தேவையில்லை, இந்த காலத்துக்கு இந்த சுண்ணத்தெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது என்பதாக சொல்லி சுண்ணத்துகளை விட்டு கொண்டே இருந்தார்களோ, கடைசியிலே அவர்கள் மாற்றார்களுடைய கலாச்சாரத்திலே கலந்து அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையில பெயர் தான் மீதம் இருந்துச்சு, கடைசியில ஒட்டுமொத்த காசுகளை கொண்டே மாறிவிட்டார்கள். எப்ப இப்படி மாறினாங்களோ, கடைசியில் அவங்க மேல அல்லாஹ்வுடைய அசாபு இறங்கும், அவர்களை பாதுகாப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். இன்னைக்கு பல உலக நாடுகள்ல பாக்குற இந்த பிரச்சனையை தான், கல்வியினாலையும் அதே போல மேற்கத்திய மோகத்திலையும் பல முஸ்லிம் நாடுகளில் முஸ்லிம்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை விட்டுவிட்டு, சுன்னத்தான கலாச்சாரத்தை விட்டுவிட்டு, அந்த அந்நியர்களுடைய கலாச்சார மோகத்துக்கு அடிமையாகி அவர்களை போன்றே தங்களை மாற்றிக்கொண்டு ஆரம்பித்தார்கள். கடைசியில் அடுத்த தலைமுறையில பார்க்கும் பொழுது பள்ளிவாசல ஒட்டி இருக்கக்கூடிய சில தீனுடைய சில இபாதத்துகளை தவிர வாழ்க்கையில வேறு எதுவுமே அவர்களிடத்துல இல்லாமல் போன போது, கடைசியில அவர்கள் முஸ்லிம்னு சொல்றதே அவர்களுக்கு சிரமமாகக்கூடிய அளவுக்கு அவர்கள் மீது சோதனைகள் போடப்பட்டன. அப்ப இது ஆரம்பத்தில் யார் இப்படி விடுவாங்களோ அவங்களுடைய அவர்களோ அல்லது அவங்களுடைய சந்ததியோ கண்டிப்பா இந்த சோதனையை சந்தித்து ஆகணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப இந்த இரண்டாவது ஷஹாதாவுடைய ஷரத்துகளை நம்ம படிச்சோம். அதுல முதலாவதாக ரசூலுல்லாவுடைய அந்த தூதுத்துவத்தை உள்ளும் புறமும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவர்களுடைய ஷஹாதாவை நாவிலே நாம் முடிய வேண்டும், அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும், அவர்கள் கூறியவற்றை உண்மை என நம்ப வேண்டும், அவர்களை மக்கள் அனைவரையும் விட அதிகமாக நேசிக்க வேண்டும், அவர்களது கூற்றுக்கு நாம் முன்னுரிமை அளிக்க வேண்டும். புரியுதுங்களா, இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இல்ல. முதல் ஷஹாதாவுடைய பொருள், இரண்டாவது ஷஹாதாவுடைய பொருள், முதல் ஷஹாதாவுடைய ருக்குன், இரண்டாவது ஷஹாதாவுடைய ருக்குன், முதல் ஷஹாதாவுடைய ஷரத்து, இரண்டாவது ஷஹாதாவுடைய ஷரத்து, இது அப்படியே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இனி வரக்கூடியது ரெண்டு ஷஹாதாவையும் சேர்த்து சேர்த்து நாம் பார்க்க இருக்கிறோம். முதல் ஷஹாதாவுடைய கடமைகள் என்னவென்றால், அல்லாஹுவை தவிர வேறு எவருக்கும் வழிபாடு செய்வதை விட்டுவிட வேண்டும். அல்லாஹு தாலா எதையெல்லாம் தன்னுடைய இபாதத்துன்னு சொல்லி இருக்கிறானோ, பின்னாடி இன்ஷாலா முடிஞ்சா சொல்லுவோம், துவா கேட்பது, உள்ளத்தால பயப்படுவது, உள்ளத்தால ஆசை வைப்பது, நேர்ச்சி செய்வது, அறுத்து பழியிடுவது, தொழுவது, நோன்பு நொறுப்பது, ஜகாத்து கொடுப்பது, தான தர்மங்கள் செய்வது, ருக்கு செய்வது, சுஜூது செய்வது, குரான் ஓதுவது என்று எதையெல்லாம் அல்லாஹு தாலா தன்னுடைய இபாதத்தாகவோ அல்லது இபாதத்தில் ஒரு அம்சமாகவோ, ஒரு முழு இபாதத்தாகவோ அல்லது இபாதத்தில் ஒரு அம்சமாகவோ அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ, அந்த வெளிப்பாடுகளை, அந்த இபாதத்தினுடைய அந்த சக்கல்களை, அந்த தோற்றங்களை அல்லாஹ்வை தவிர யாருக்கும் செய்யக்கூடாது. அல்லாஹ்வை தவிர எந்த நிலையிலையும் யாருக்கும் செய்யக்கூடாது. அப்படி செய்வதை விட்டுவிட வேண்டும். புரியுதுங்களா? இதை சரியா விளங்காத காரணத்தினாலதான் பல முஸ்லிம்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு முன்னாடி, அது கபருக்கோ அல்லது மரத்துக்கோ அல்லது ஜெண்டா மரத்துக்கோ அல்லது மனிதர்களை ஷேக்கு இமாமு முரீதுன்னு சொல்லி கலீஃபான்னு சொல்லி அவங்களுக்கோ சுஜூது செய்கிறார்கள் அல்லது ருக்கூ செய்கிறார்கள். இப்ப இஸ்லாம்ல மரியாதை என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு, கை கொடுக்கிறது அல்லது முஆனகா செய்யறது அல்லது கையும் முஆனகாவும் கொடுக்கிறது, இதுதான் இஸ்லாம்ல ஒருத்தங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய மரியாதை. அவர்கள் மீது நல்லெண்ணம் கொள்வது, அவர்கள் மீது தவறான எண்ணம் வைக்காமல் இருப்பது, அவர்களுக்காக துஆ செய்வது, அழகிய பெயர்களை கொண்டு அழைத்து அவர்களிடத்திலே பேசுவது, இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய மரியாதை. தாய் தந்தையராக இருந்தா இன்னும் கொஞ்சம் கூடுதல் மரியாதை. அவங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது நம்ம அதை நம்ம அவங்களை நிக்க வச்சு நம்ம உட்காரக்கூடாது. அவங்க வந்தாங்கன்னு சொன்னா அவங்கள உட்கார வச்சுட்டு நம்ம உட்கார்றது, அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் மரியாதை தாய் தந்தைக்கு. இந்த மாதிரியான மரியாதைகளை தவிர இதை அளவு கடந்து என் உஸ்தாது, என் ஷேக்கு, என் ஆலிமு, என்னுடைய இமாமுன்னு சொல்லி அவர் காலில் விழுகிறது, அவர் காலை கழுவி குடிக்கிறது, அல்லது அவர் உட்கார்ந்து இருக்கும்போது நேராக போய் அவருக்கு முன்னாடி சுஜூது பண்றது, அல்லது அவருக்கு சலாம் சொல்லும் பொழுது ருக்குவுடைய நிலையில அவருக்கு சலாம் சொல்றது, இதெல்லாம் ஷிர்கிலே கொண்டு போய் சேர்த்துவிடும், இணை வைப்பிலே கொண்டு போய் சேர்த்துவிடும். ஏன்? ருக்கு என்பது, சுஜூத் என்பது, கீழே குனிவது என்பது, அல்லது கீழே சிரம் தாழ்த்துவது, தலையை தாழ்த்துவது என்பது, இது அல்லாஹ்வுடைய இபாதத்தில் உள்ள ஒரு அம்சம். இது அல்லாஹ்வுடைய இபாதத்தில் உள்ள ஒரு அம்சம். அதை போய் வேற யாருக்கு செய்யலாமா? செய்யக்கூடாது. அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அப்ப அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குவது இரண்டாவது கடமை. இப்ப சில பேர் என்ன செய்யறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டாலே அவங்க எல்லாரும் முஸ்லீம் தான் அப்படின்னு ஏத்துக்கிறாங்க. இல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டா இஸ்லாமுக்குள்ளார வர்றாங்க, முஸ்லீமாக ஆயிருக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து முஸ்லீமாவே இருக்க வேண்டும் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கடமையை செய்யணும். அப்ப அந்த விஷயத்தை தான் நேற்று நாம் கொஞ்சம் விளக்கமா பார்த்தோம். தொழுகையை விடக்கூடியவங்க அவங்க முஸ்லீம் கிடையாது, ஜக்காத்து கடமையானதற்கு பிறகு ஜக்காத்து கொடுக்காதவங்க அவங்க முஸ்லீம் கிடையாது, நோன்பு கடமையாகி நோன்பு வைக்காம மனமுரண்டா நோன்பு விடக்கூடியவங்க அவங்க முஸ்லீம் கிடையாது, ஹஜ்ஜு கடமையானதற்கு பிறகும் காரணம் இல்லாமல் ஹஜ்ஜு செய்யறத தள்ளி போடக்கூடியவங்க அவங்களும் முஸ்லீம் கிடையாது. இது உங்களுக்கு கொஞ்சம் கடுமையா இருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஒரு ஹதீஸ் நான் உங்களுக்கு சொன்னா புரிய வரும். தஃப்ஸீர் தபரியில அறிவிப்பு வருகிறது, இரண்டாவது கலீஃபா உமர் இப்னுல் கத்தாப் அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். யாருக்கு கடிதம் எழுதுறாங்க? அவங்க யாருக்கு கடிதம் எழுதுவாங்க? கலீஃபா யாருக்கு கடிதம் எழுதுவாங்க? அவங்களுடைய கவர்னர்களுக்கு. அதான் ஈரான் வரைக்கும் இருந்தாங்களே, ஈராக்கை தாண்டி ஈரான், இந்த பக்கம் சிரியா, இந்த பக்கம் யமன் என்று சொல்லி எழுதுறாங்க. இங்க பாருங்க, உங்க பகுதிகளில் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்களெல்லாம் நீங்க கவனிங்க, அவர்கள் செல்வந்தர்கள், உடல் ஆரோக்கியமா இருந்தும் அவங்க உடனே புறப்பட்ட ஹஜ்ஜுக்கு வரலனா அவங்களெல்லாம் திரும்பி மஜூசியாகவே கணக்கில் எடுத்து எல்லாரும் மேலேயும் திரும்ப ஜிஸியாவை விதிச்சிருங்கட்டாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நான் சொன்ன சம்பவம் புரியுதா? யார் இந்த சட்டத்தை போடுறா? عمر بن الخطاب عليكم بسنتي وسنة الخلفاء الراشدين المهديين عضوا عليها بالنواجذ. الله أكبر. அவங்க சாதாரணமா சட்டம் போட மாட்டாங்க. குரானை புரிந்து சட்டம் போட்டார்கள், ஹதீஸை புரிந்து சட்டம் போட்டார்கள். ஹஜ்ஜு கடமையாகியும் உடல் ஆரோக்கியம் இருந்தும் செல்வம் இருந்தும் தகுந்த காரணம் இல்லாம, தகுந்த காரணம்னா எப்படி, வீட்டுல அம்மா படுத்த படுக்கையா கிடக்குறாங்க விட்டுட்டு வர முடியாது, அத்தா படுத்த படுக்கையா கிடக்குறாங்க வேற யாரும் பணிவிடைக்கு ஆள் இல்ல, அல்லது மனைவியோ பிள்ளைகளோ, இந்த மாதிரியான ஒரு நிர்பந்தம் இல்லாமல் எல்லா வசதிகளும் இருந்து யார் ஹஜ்ஜு செய்ய மறுக்கிறார்களோ தள்ளி போடுகிறார்களோ, அப்புறமா பார்த்து சொன்னோம்ல, கும்பரெல்லாம் கரைசி திட்டு என்னமோ நடுக்கடலை தத்தளிக்கிற கப்பல் மாதிரி. தாய்மார்கள் இங்க கவனிங்க, என்ன பாருங்க பேசக்கூடாது இடையில, நடுக்கடல தத்தளிக்கிற கப்பல் மாதிரி குமரலாம், அவங்களெல்லாம் போட்டு கரசு கயிற போட்டு இழுத்து கொண்டாந்து கரசு ஏத்துட்டு அதுக்கப்புறமா ஹஜ்ஜ பத்தி பார்க்கலாம். இந்த மாதிரி அல்லது வந்து இவர் செட்டில் ஆகணுமா லைஃப்ல, எங்க செட்டில் ஆகுறது, கபூர்ல போய் செட்டில் ஆகிற மனசு இங்க எங்க லைஃப்ல செட்டில் ஆக முடியும், எங்க நம்ம எங்க போய் செட்டில் ஆக போறோம், அந்த ஆறு அடி தான், ஆறு அடியாது ஆறு ஜானா, எவ்வளவோ ஆறு அடியோ அஞ்சு அடியோ நாலு அடியோ அவங்க உங்களுக்கு சைஸுக்கு அந்த மாதிரி அவ்வளவுதான், அங்கதான் போய் செட்டில், அதுவும் கூட டெம்பரவரி செட்டில் தானா, அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்கதான் எல்லாரும் அங்கதான், அதுக்கப்புறம் திரும்ப எல்லாம் அங்கிருந்து எழுப்பிடுவானா. அப்ப கடைசியில பார்த்தா செட்டில் ஆகிற இடம் ஒண்ணு சொர்க்கம் அல்லது நரகம், அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் சொர்க்கத்தை செட்டில் ஆகக்கூடிய இடமா ஆக்கி வைக்கணும். சிறந்த இடம் சொர்க்கம், நரகம் எப்படி முகாமா, கெட்ட தங்கும் இடம் அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப ஒரு மனுஷன் என்ன செய்யறான், ஜன்னத்துக்கு போக வேண்டிய பாதை, ஹதீஸ்ல என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், யார் ஒரு மனுஷன் ஹஜ்ஜு செய்யறானோ ஹஜ்ஜு மப்ரூர், அல் ஹஜ்ஜு மப்ரூர் லைஸ லஹு ஜஸாவுன் இல்லா அல் ஜன்னா, சொர்க்கத்தை தவிர வேற கூலியே கிடையாது. யார் ஒருத்தர் ஹஜ்ஜு செஞ்சு அங்க போய் அசிங்கமா ஆபாசமா பேசாம பாவம் செய்யாம திரும்பி வருகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை தவிர வேற, அவங்க வந்து அதாவது அன்று பிறந்த குழந்தைய போல வர்றாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், இவர் இன்னும் இங்க செட்டில் ஆனான்னு பார்த்துட்டு இருக்கிறார், இங்க செட்டில் ஆகுறது, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஒரு சுனாமி அல்லாஹ் அனுப்புனானா முடிஞ்சு போச்சுக்காரு, பூமி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொஞ்சம் ஆட்டி காட்டுனாலும் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், கோடீஸ்வரன்லாம் போண்டீஸ்வரன்லாம் மாறி போயிடுவான். அப்ப இந்த துன்யால தயவு செய்து யாரும் இப்படி நினைச்சிடாதீங்க, நம்ம எல்லா லைஃப்ல செட்டில் ஆயிட்டு அப்புறமா இபாதத்தை பார்ப்போம் சொல்லிட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். சௌஃப சௌஃப, நாளை நாளை என்று தள்ளி போடாதீர்கள். இபாதத்தை பொறுத்தவரை, கடமையை பொறுத்தவரை, இன்று எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அப்படியே என்ற ஒரு நிலைமைக்கு வந்தாதான் கண்ணியத்திற்குரியவர்களே ஈமான் நமக்கு மிஞ்சி இருக்கும். அப்ப ஹயர், அப்ப அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவது, எதுக்கு இந்த விஷயத்தை அழுத்தமா சொல்றோம்னு சொன்னா, வெறும் நாவால லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா போதும், அதே போல சில பேரை நீங்க பார்த்துருக்கலாம், நாங்கெல்லாம் முரீது வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் திக்ரு மட்டும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப தொழுகை இபாதத்துகள் எதையுமே அதை அவர்கள் செய்ய மாட்டார்கள். இப்படிப்பட்டவங்களும் முஸ்லீமாக இருக்க முடியாது. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கடமை என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வை வணங்கணும். அப்ப வணக்கத்துக்குன்னு அல்லாஹ் என்னென்ன சொல்லி இருக்கிறானோ அந்த காரியங்களை செய்தாக வேண்டும். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ரெண்டு கடமைகள், ஒரு கடமைகள் என்ன, முதலாவது கடமை, முதலாவது கடமை என்ன, வணக்க வழிபாடுகளை அல்லாவுக்கு அல்லாவை தர மற்றவங்களுக்கு செய்யறத விட்டு ஒழிச்சிடணும், அவ்வளவுதான். இனி யாருக்கு நான் சுஜூத் பண்ண மாட்டேன், இனி யார்கிட்டையும் நான் துஆ கேட்க மாட்டேன், இனி யாருக்கு நான் நேர்த்தி செய்ய மாட்டேன், இனி யாரையும் நான் உள்ளத்தால பயப்பட மாட்டேன், உள்ளத்தால ஆசை வைக்க மாட்டேன், அல்லாஹ் ஒருவனை தவிர, ரப்பு ஒருவனை தவிர. இரண்டாவது இபாதத்துகளை அல்லாவுக்கு மட்டும் செய்யறது. இப்ப இது இந்த முதல் ஷஹாதாவுடைய ரெண்டு கடமைகள். அடுத்து இரண்டாவது ஷஹாதாவுடைய கடமைகள், முதலாவது அந்த இரண்டாவது ஷஹாதாவுடைய கடமைகள்ல முதலாவது என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழ்ப்படிவது, இத்தாஅத்துர் ரசூல். முதலாவது என்ன, இத்தாஅத்துர் ரசூல், தாஅத்துர் ரசூல் என்று சொல்லப்படும். அப்ப இந்த கீழ்ப்படிகிறது சாதாரணமான விஷயம் அல்ல. சஹாபாக்கள் இருந்தார்கள், அப்ப யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கீழ்ப்படிந்தார்களோ அவங்களெல்லாம் சஹாபாக்கள் மூமின்கள் என்று அறியப்பட்டார்கள். நபிக்கு கீழ்படிய யாரெல்லாம் மறுத்தாங்களோ, அறிவு பேசினாங்களோ, அல்லது நபியிடத்திலேயே குதர்க்கங்கள் செய்தார்களோ, அவர்களெல்லாம் முனாஃபிக்குகள் என்று அடையாளம் காணப்பட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாங்க உஹது போருக்கு போகணும், முடிவாயிருச்சு, மைதானத்துல போய் சண்டை போடுறதுன்னு சொல்லி. அப்ப சஹாபாக்கள் எல்லாம் கட்டுப்பட்டு கிளம்பிட்டாங்க. அப்ப 300 பேர் மட்டும், 1000 பேர்ல 300 பேர் மட்டும் சொன்னாங்க, நாங்க எல்லாம் செய்யறோம், தொழுகை நோன்பு எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம், ஆனா நீங்க ஊருக்கு வெளியில போய் சண்டை போலான்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த ஒப்பீனியன் சரி கிடையாது, அது சரியான ஒரு கருத்து கிடையாது. நீங்க ஊருக்குள்ளே இருந்து சண்டை போடுங்க, நாங்கெல்லாம் உங்களோட ஒத்துழைப்பா இருக்கிறோம், ஊருக்கு வெளியில போய் சண்டை போட்டா அதை நம்ம ஒத்துக்க மாட்டோம் வரமாட்டோம்னு சொல்லி 300 பேர் வர மறுத்துட்டாங்க. அல்லாஹ்வுக்கு அந்த 300 பேரையும் முனாஃபிக்குகள் பட்டியல எழுதி முடிச்சிட்டான். அல்லாஹ் பாதுகாக்கும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இத்தாஅத் செய்வது, இரண்டாவதாக அவர்களுடைய சுன்னாவை மட்டுமே பின்பற்றுவது. அப்ப இத திரும்ப திரும்ப பல விஷயங்களை நம்ம சொல்லிக் கொண்டே வரோம். இவர் அதாவது நீங்க பார்த்தீர்கள் என்றால் ஹதீஸுகள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குதுபத்துல் ஹாஜா அவங்க ஒவ்வொரு பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போது சொல்வாங்க, ஃபைன் அஹ்ஸனல் கலாமி கலாமுல்லாஹ் வ கைரல் ஹதி ஹதிய முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கலாச்சாரத்திலேயே சிறந்த கலாச்சாரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கலாச்சாரம். அப்ப அவங்களுடைய சுன்னா நமக்கு அழகா இருக்கணும். அவங்களுடைய ஆடை, அவங்களுடைய ட்ரெஸ் கோடு, அவங்களுடைய அந்த பழக்கம், உணவு பழக்கங்களா இருக்கட்டும், அவங்களுடைய ஆடை பழக்கங்களா இருக்கட்டும், அவங்களுடைய எந்த ஒரு பழக்கமும் அதுதான் நமக்கு அழகாக இருக்க வேண்டுமே தவிர, அவர்களுடைய கலாச்சாரத்துக்கு எதிரான யூதர்கள் கிறிஸ்தவர்கள் மாற்றார்கள் எது சுன்னத்தோட கிளாஷ் ஆகும் முரண்படுதோ அது எதுவுமே நமக்கு அழகாக இருக்கக்கூடாது. சுன்னத்தை விட்டுவிட்டு அதன் பின்னால் நாம் செல்லக்கூடாது. இந்த இரண்டாவது ஷஹாதாவுடைய மூணாவது கடமை, பிதஅத்துகளையும் பிற மத சடங்குகளையும் பிற மத கலாச்சாரங்களையும் விட்டு விடுவது. சரியா, இப்ப பாக்குற மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த முஹப்பத்தில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத நிறைய விஷயங்களை செய்து வைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், ஸஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பு, மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா ஃபஹுவ ரத்துன், யார் நம்முடைய இந்த மார்க்கத்தில் நாம் கட்டளையிடாததை உள்ளே கொண்டு வருகிறார்களோ அவர்களுடைய அந்த காரியம் மறுக்கப்படக்கூடிய காரியம், அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ அப்படித்தான். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, சில விஷயங்கள்ல முஸ்லீம்கள் இன்னைக்கு வரைக்கும் கரெக்டா இருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா தொழுகைக்கு உள்ளார உள்ள முறைகள், தொழுகைக்கு உள்ளார பார்த்தீர்கள் என்றால் பெரும்பாலும் 95% முஸ்லீம்கள் அங்க சுன்னத்துக்கு மாற்றம் செய்யறது கிடையாது. தக்பீர் கட்டுறது, தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி ஓதுறது, தக்பீருக்கு பின்னாடி ஓதுறது, ருக்குல சுஜூதுல. ஆனா தொழுது முடித்து விட்டால் இவர்களுக்கு என்னமோ நினைப்பு மார்க்கத்தை எல்லாம் இவங்க கையில கொடுத்துட்டான்னு சொல்லி. இப்ப யாராவது ஒருத்தன தொழுகையில ருக்குல போய் குரான் ஓதுங்கன்னு சொல்றாரு, அல்லது சஜிதால போய் குரான் ஓதுங்கன்னு சொல்றாரு, நீங்க யாராவது செய்வீங்களா? யாராவது செய்வீங்களா? இல்லங்க, குர்ஆனுங்க, சூரா ஃபாத்திஹாங்க, குல் வல்லாஹு சூரா சுஜூதுல ஓதுங்க அல்லது ருக்குல ஓதுங்கன்னு சொல்றாங்க, யாராவது செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. ஏன் செய்ய மாட்டீங்க கேட்டா ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லி தரலீங்க. ஆனா தொழுகை முடிச்சதுக்கு பின்னாடியோ அல்லது தொழுகைக்கு முன்னாடியோ நிறைய காரியங்களை செய்வீங்க, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி தரலையே. அப்ப தொழுகைக்கு உள்ளார மட்டும்தான் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, தொழுகைக்கு வெளியில ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கலையா? அப்ப இப்படி நிறைய விஷயங்களை நம்ம எடுத்துக்கொண்டே போகலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராத எத்தனையோ பிதஅத்துகளை மக்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்ப பிதஅத்னா என்ன அப்படின்னா, இப்ப பாருங்க, இப்ப ஒரு மனிதன் நல்லா பாதுகாக்கணும், விபச்சாரத்துல போயிடுறான் அல்லது மது அருந்துறான். இந்த மது அருந்துறத விட, விபச்சாரத்தை விட, அல்லது கொலைய விட, கொலைய விட கடுமையான பாவம், மோசமான பாவம் தான் ஒரு பிதாத். புரியுதா? பாவங்கள் எப்படின்னு சொன்னா, முதல்ல ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, அல்லாஹ்வை நிராகரிக்கிறது, குஃபுர். அதுக்கு அடுத்தது மார்க்கத்தில் புதிய காரியங்களை செய்வது பிதாத், ரெண்டாவது. மூணாவது தான் பெரிய பாவங்கள், எது மது அருந்துவது, விபச்சாரம் செய்வது, அல்லது கொள்ளை செய்வது, கொள்ளையடிப்பது, கொலை செய்வது, வட்டி வாங்குவது, இதெல்லாம் எங்க வருது? மூணாவது வருது. பிதஅத்து எங்க வருகிறது? ரெண்டாவது வரி. ஷிர்க்குக்கு அடுத்த பாவம் பிதஅத்து. அப்ப அவ்வளவு மோசமான காரியத்தை இன்று மக்கள் மார்க்கத்தினுடைய விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினாலையும், இந்த சுன்னாவுடைய கருத்து அர்த்தம் தெரியாதனாலையும், ஷஹாதாவுடைய பொருளை விளங்காதனாலையும் அன்றாடு சர்வசாதாரணமா செய்யறாங்களா இல்லையா? அப்ப பிதஅத் என்றால் என்ன தெரியுமா? அது ஒரு பாவம் நினைச்சுக்காதீங்க, பாவத்துல ஒரு பாவம் சொல்லிட்டு நல்ல காரியம், ஆனா ரசூலுல்லா சொல்லி தராமல் அதை செய்வது விதத்தினா என்ன சொல்லுங்க? ஒரு நல்ல காரியம் அது, நல்ல காரியம் விளங்கி பின்னாடி சொல்றேன். ஒரு நல்ல காரியம் ஆனா ரசூலுல்லா சொல்லி தராத இடத்துல சொல்லி தராத நேரத்துல செய்யறது, அப்ப அது விதத்தா போயிடும். இப்ப எப்படின்னு சொன்னா உதாரணத்துக்கு அந்த செயல் நல்ல செயலா தான் இருக்கும். இப்ப அல்ஹம்து சூரா ஓதுறது அல்லது சலவாத்து ஓதுறது, சலவாத்து ஓதுறது ரொம்ப சிறந்த செயலா இல்லையா? ரொம்ப சிறந்த செயல். எங்க ரசூலுல்லா சலவாத்து ஓத சொன்னாங்களோ அங்க சலவாத்து ஓதணும். பொதுவா எங்க அனுமதி கொடுத்திருக்கிறாங்களோ அங்க ரசூல் அங்க நம்ம சலவாத்து ஓதலாம். எந்த இபாதத்துகள் ரசூலுல்லாவுடைய காலத்திலையும் இருந்துச்சு, அப்ப அங்க ரசூல் சல்லாலத்துல சலவாத்து சொல்லல, நம்ம புதுசா சொல்றோம். அதான் என்ற வழக்கம் ரசூல் சல்லாலத்தினுடைய காலத்தில் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா இல்லையா? நபி சொல்லாலத்தில் அதான் சொல்லிதானே தொழுதாங்க, அதான் சொல்லாம தொழுதாங்களா? அவங்க அதான் சொல்லாம தொழுத நமக்கு எங்க இருந்து அதான் வருது? அப்ப ரசூல் சல்லாலத்தினுடைய காலத்தில் அதான் இருந்தப்ப பிலால் அல்லாஹு அக்பர்னு அதான் ஆரம்பிச்சாங்களா? அல்லது சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் اللهم صل وسلم وبارك على سيدنا ونبينا ومولانا وشفيعنا محمد وعلى اله وصحبه اجمعين. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله اكبر الله اكبر. இது எங்க பாங்கு அதான் இது, இது யார் சொல்லி கொடுத்த அதான் இது? புரியுதா உங்களுக்கு? அதான் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இருந்தது. எப்படி ஆரம்பிச்சாங்க? அதான பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிச்சாங்களா? அதான பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிறேன். மோதி ஆரம்பிச்சாங்களா? ஆரம்பிக்கிறேன். அப்ப எப்படி ஆரம்பிச்சாங்க? அதான எப்படி ஆரம்பிச்சாங்க? அல்லாஹ் அப்படித்தான் நம்மளும் ஆரம்பிக்கிறோம். இப்ப சில பேர் நீங்க பார்த்திருப்பீங்க தக்பீர் கட்டுறதுக்கு தொழுகைக்கு முன்னாடி வந்துருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை எப்படி ஆரம்பிச்சாங்க? அல்லாஹ் அக்பர்னு ஆரம்பிச்சாங்க. மனசுல நியத்து, என்ன தொழுகையை தொழுக போறோம்னு மனசுல எண்ணம் இருக்கணும். லோஹரோ அசரோ இமாமோட தொழுகிறோமா தனியா தொழுகிறோமா இவ்வளவுதான். கிபிலாவை முன்னோக்கி நாலு ரக்காத்து அஞ்சு ரக்காத்து ரெண்டு ரக்காத்துலாம் கிடையாது. என்ன தொழுகையை தொழுக போறீங்கன்னு மனசுல இருக்கணும், அவ்வளவுதான். அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க மக்கள் வந்து இப்படி கையை விட்டு நின்றுட்டு, இப்ப என்ன சில பேர் வந்து இப்படி வந்து நின்றுப்பாங்க ஒழு செஞ்சுட்டு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اللهم نويت أن أصلي فرض صلاة الظهر أربع ركعات متوجها إلى الكعبة الشريفة مقتديا بهذا الإمام. الله أكبر. பெரிய ஒரு சூறாவே ஓடி முடிச்சிருவாரு. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல தொழுகை தொழுதாங்களா? வந்தாங்க. மனசுல என்ன முறுக்கு, என்ன தொழுகை தொழுக போறன்னு சொல்லிட்டு அல்லாஹ் முடிச்சு. இப்ப என்ன இந்த முன்னாடி ஏற்படுத்துறாங்க பாருங்க, நீயத்துன்னு ஒண்ணு. இது என்னமோ அவங்க நல்ல காரியம் நினைக்கிறாங்க. இது ஒரு வெளியே பார்க்கறதுக்கு பாவமா தெரியாது, ஆனா ரசூலுல்லா சொல்லி கொடுக்காரு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க, யாராவது சொல்ல முடியுமா ரசூலுல்லா தொழுகையை ஒழுங்கா கத்துக் கொடுக்காம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு? யாராவது இருக்காங்களா அப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை ஒழுங்கா சொல்லி கொடுக்காம போயிட்டாங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? நான் எப்படி தொழுவதாக நீங்கள் என்னை பார்த்தீர்களோ அப்படியே நீங்கள் தொழுங்கள் சொன்னாங்க. எப்படி வைக்கணும், எதை ஓதணும், எப்படி குடியணும்னு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய விஷயத்தை விட்டுட்டாங்களா? நம்ம அதை எடுத்து கொடுத்து ரசூல்லாக்கு எப்படி ரசூல்லா சொல்லாம போயிட்டாங்க, நம்ம மார்க்கத்தை முழுமைப்படுத்துற மாதிரி. மகாதல்லா, அல்லாஹ் பாதுகாப்பானாக. கைர், அப்புறம் என்ன செய்யறாங்க? நியத்து. சில பேர் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹு அக்பர். அது என்னங்க? அல்லாஹு அக்பருக்கு முன்னாடி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவுது பில்லாஹ் ஓதுறது குர்ஆன் ஓதும்போது தான் ஓதணும், அல்லது உள்ளத்துல எப்பயாவது வஸ்வஸா வந்து அவுது பில்லாஹ் ஓதணும். பிஸ்மில்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில காரியங்கள் சொல்லி இருக்காங்க, அப்ப பிஸ்மில்லா சொல்லணும். இதே போல இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது சொல்லிக்கிறேன், சாப்பிடும் போது வெறும் பிஸ்மில்லான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொல்லிருக்காங்க. அங்க பார்த்தா சில பேர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு குர்ஆன் ஓதுற மாதிரி பிஸ்மில்லா சொல்லிட்டு இருந்தாங்க. குரான் ஓதுறதுக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வீட்டை விட்டு வெளியே போறீங்க பிஸ்மில்லா, வீட்டுக்குள்ளார வரீங்க பிஸ்மில்லா, ஆடை போறீங்க பிஸ்மில்லா, எங்க நிறுத்தினாங்களோ அவ்வளவுதான். நீங்க எக்ஸ்ட்ரா பண்ணது ஃபிட்டிங் எல்லாம் பண்ண முடியாது. இது உங்க ஊர் ரயில்ல தேவையான கேரேஜ் நீங்க அதுல சேர்த்துக்கிறதுக்கு தேவையில்லைன்னா அந்த கேரேஜ் எல்லாம் அந்த டிப்பாவெல்லாம் கழட்டிக்கிறதுக்கு. இது தீன் இது அல்லாஹ்வுடைய அல்ஸுல்லாஹிஸ்ல கத்து கொடுத்ததோடு நீங்க உற்ற வேண்டித்தான். எக்ஸ்ட்ரா தேவைப்படும் போது சேர்த்துக்கிறது, தேவையில்லைன்னா நீங்களா எடுத்துக்கிறது, இதெல்லாம் நமக்கு அனுமதி கிடையாது. இப்ப இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். இப்ப மக்கள் அன்பின் பெயரால அல்லது ஒரு நன்மை என்ற அடிப்படையில, அதே போல யாராவது மூத்தா போயிட்டா உடனே எல்லாரும் குரான் தூக்கிட்டு வந்து உட்காந்துருவாங்க. என்னங்காச்சு மூத்தா போயிட்டாங்க குரான் ஓதி ஈசா ஜவாப் செய்யறேன். ரசூல் சுல்லா அலிஸ்லாம் காலத்துல யாருமே மூத்தா போலையா? அப்ப எங்க செஞ்சாங்க ரசூலுல்லா ஈசா அலிஸ்லாம்? குரான் ஓதுறது நன்மை இபாதத்து, ஆனா இப்படி செய்வது இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதல் இல்ல. அப்ப இந்த விஷயங்களை நம்ம கவனமா கேட்கணும், கவனமாக இருக்கணும். பிதாத்துகள் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில வந்துடக்கூடாது. அதே போல பிரமத சடங்குகள், பிரமத கலாச்சாரங்கள் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருத்தர் தாடி வைக்கிறாரு, ஆனா இந்த தாடியை முடிச்சு போட்டுக்கிறாரு, தாடிய முடிச்சு போடுறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. இது யாருடைய கலாச்சாரம்? மஜூசிகள் உள்ள சில பேருடைய கலாச்சாரம். அதே போல இந்தியாவில பார்த்தீர்கள் என்றால் இந்த சீக் பங்காளிகளை நீங்க பார்க்கலாம், தாடி வச்சிருப்பாங்க, ஆனா அந்த தாடிய டைட்டா இறுக்கி கட்டி வச்சிருப்பாங்க, அல்லது நல்லா சுருட்டி முடி ரப்பர் பேண்ட் போட்டு முடிச்சு வச்சிருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரமத சடங்குகளுக்கு ஒப்பானா, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், பிரமத சடங்குகளுக்கு ஒப்பாக யார் செல்கிறார்களோ அவர்கள் அந்த சமுதாயத்தையே சேர்ந்தவர்கள். அப்ப நம்ம எத்தனை விஷயங்களை படிச்சுக்கிட்டோம், அஞ்சு விஷயங்களை படிக்கிறோம். முதலாவது முதல் ஷஹாதாவுடைய கடமை என்று ரெண்டு விஷயங்களை படிச்சோம். என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது இபாதத்துகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்வதை விடுவது, இரண்டாவது இபாதத்துகளை அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்வது, அல்லாஹ்வை வணங்குவது. அப்ப இரண்டாவது ஷஹாதாவுடைய முதல் பொருள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சுன்னாவை நாம் பின்பற்றுவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழ்ப்படிவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இத்தாஅத் செய்வது, அவங்களுடைய சுன்னத்தை பின்பற்றுவது, பிதாத்துகள் அனாச்சாரங்களை விட்டு விலகிறது. அப்ப இப்படி இருந்தாதான் நம்முடைய அந்த ஷஹாதாத்தின் ஷஹாதாவுடைய கடமைகளை நிறைவேற்றியவர்களாக ஆகும். இப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டியூட்டி இருக்குங்க. நீங்க ஒரு ஆபீசர், நீங்க ஒரு வியாபாரி, நீங்க ஒரு வேலை செய்யறவர்னு சொன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு கடமை இருக்கா இல்லையா? அந்த கடமையை செஞ்சாதான் அவங்களுக்கு அந்த அந்த பதவி, அந்த தகுதி, அந்த சம்பளம் இல்லைன்னு சொன்னா கிடையாது. அப்ப ஒருத்தர் முஸ்லீம்னு சொல்றாரு, இந்த கடமைகளை செய்யவில்லை என்றால் அவர் முஸ்லீமாக இருக்க மாட்டார். அப்ப முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் என்ன ஒரு வெகுமதியை வாக்களித்திருக்கின்றானோ அந்த வாக்கு, அந்த வெகுமதி, சொர்க்கம் என்ற வெகுமதி அவர்களுக்கு கிடைக்காது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இப்ப இரண்டு ஷஹாதாவையும் முறிக்கக்கூடிய காரியங்கள் நவாக்கு என்று சொல்லப்படும். இப்ப முறிக்கக்கூடிய காரியங்கள்லாம் என்ன? இப்ப ஒருத்தர் தொழுகிறாரு, தொழும் பொழுது அவருக்கு ஒழு போயிருச்சு, காத்து பிரிஞ்சிருச்சு, அப்ப ஒழு போயிடுது. இப்ப ஒழு போனா என்ன ஆயிடும்? தொழுக முடிஞ்சு போச்சு, சரியா? அதுக்கப்புறம் அவர் தொழுகையை தொடர முடியுமா? தொடர முடியாது. என்ன செய்யணும்? அவர் திரும்ப ஒழு செஞ்சாதான் தொழுகையை தொடர முடியும். இப்ப ஒருத்தர் நோன்பு வச்சாரு, வேண்டும் என்று தெரிந்து மறதி இல்லாத நிலையில சாப்பிட்டுறாரு, குடிச்சிடறாரு, இப்ப என்ன ஆயிடும்? நோன்பு முறிஞ்சு போயிடும். மறதியா சாப்பிட்டா முடியாது, மறதியா சாப்பிடுறேன்னு சொல்லி நினைவா சாப்பிடாதீங்க. மறதியா சாப்பிடுறேன்னு சொல்லி நினைவா சாப்பிட கூடாது. சில பேர் அப்படி கூட செய்வாங்க, அல்லது எப்படி எப்படி செய்வாங்கன்னு சொன்னா மறதியா சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாரு, ஞாபகம் வந்துடும், சரி கண்டினியூ பண்ணி முடிச்சிருவோமே அப்படி. இது அல்லாவை ஏமாத்த முடியும். யாரை ஏமாத்துறது? மனிதர்களை ஏமாத்துறது, தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வது. அப்ப இதுக்கு பேர் தான் நவாக்கு என்று சொல்வார்கள். அப்ப ஒழுவை முடிக்கக்கூடிய காரியங்கள் இருக்கு, நோன்பு முடிக்கக்கூடிய காரியங்கள் இருக்கு, அதே போலதான் ஈமானை முடிக்கக்கூடிய காரியங்கள், ரெண்டு ஷஹாதாவையும் முடிக்கக்கூடிய காரியங்கள். இதுல முதலாவது விஷயம், அதாவது இது நிறைய இருக்கு, இந்த விஷயங்கள் நிறைய இருக்கு, மக்களிடத்துல அதிகமாக காணப்படக்கூடிய விஷயம். அந்த எல்லா தவறுகளையும் இந்த பத்துல ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்து ஃபிட் பண்ணிடலாம். மக்கள்கிட்ட ஷஹாதாவை முடிக்கக்கூடிய சொல்களோ செயல்களோ அல்லது கொள்கை கோட்பாடுகளோ நிறைய இருக்குது. அது நூத்து கணக்கில் இருக்கலாம், ஆயிரக்கணக்கில் கூட இருக்கலாம். அதை எல்லாவற்றையும் கொண்டு வந்து இந்த பத்துக்குள்ளார சுருக்கலாம். இந்த பத்துல ஏதாவது ஒன்று ஒரு வகையில அது அடங்கிடும். அப்ப முதலாவது என்னன்னு சொன்னா ஷிர்க், அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பது, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கும்படியான காரியங்களை செய்வது. இப்ப இன்றைய தர்கா வழிபாடுகள், அதே போல நல்லவர்களை மதிக்கின்றோம் என்று மக்கள் செய்யக்கூடிய தவறான சடங்கு சம்பிரதாயங்கள், இதெல்லாம் கொண்டு போய் மனிதனை ஷிர்கிலே விட்டுவிடுகிறது. இரண்டாவது, அல்லாஹுவிற்கும் தனக்கும் இடையில் ஒருவனை துணையாக ஆக்கி அவர் மூலம் அல்லாஹுவை அடைய நினைப்பது, இத்திஹாதுல் வசாயித், அதாவது சிபாரிசு தேடுற, வசீலா தேடுறேன்னு சொல்றது. இப்ப சில பேர் நீங்க பார்த்திருப்பீங்க, அவங்க சொல்லும் பொழுது நம்மெல்லாம் பாவிகள், இந்த கிறிஸ்தவர்கள் சொல்ற மாதிரியே சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை தான் என்ன, நம்ம எல்லாம் பாவி, நம்ம எல்லாம் பாவி, இயேசு நம்மளை ரட்சிக்க வந்தாரு, இயேசு நம்மளை ரட்சிக்க வந்தாரு அப்படின்னு சொல்லியே மக்களை ஏமாத்துவாங்க. இப்ப இஸ்லாத்து அப்படி கிடையாது, எல்லாரும் பாவிங்க தான், பாவ மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் மன்னிப்பான், பாவத்தை விட்டு திரும்பினால் அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ்விடத்துல தௌபா கேட்டா அல்லாஹ் மன்னிப்பான், இதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது. இப்ப உங்களை அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு நீ போய் இன்னொருத்தரை கூட்டிட்டு வா, அல்லாஹ் சொல்லல, உங்களை அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு நீங்க எவ்வளவுதான் பாவம் செஞ்சாலும் சரி, மலையளவு பாவம் செய்தாலும் சரி, நீ செஞ்ச பாவம் இங்கேருந்து உயர்ந்து 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 கடைசியில வாழ வரைக்கும் போயிடுச்சு உன் பாவம். அல்லாஹ்வுக்கு நீ என்னிடத்தில மன்னிப்பு கேட்கிறாய், இவ்வளவு பாவத்தை செஞ்சுட்டு நான் இனி செய்ய மாட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு சொல்ற, கண்டிப்பாக உன்னை மன்னிப்பேன், எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. யார் அல்லாஹ் கேட்கிறது, ஏன்னா இவன் மன்னிச்சு கேட்க முடியுமா யாராவது? அப்ப அல்லாஹு தாலா நமது பாவ மன்னிப்புக்கு யாரையுமே நிபந்தனையாக ஆக்கல. அவர் பின்னாடி வந்தாதான், இவர் உனக்கு சிபாரிசு பண்ணாதான், அந்த நபி சிபாரிசு பண்ணாதான், இந்த அவுளியா சிபாரிசு பண்ணாதான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு எந்த நிபந்தனையும் அல்லாஹ் ஆக்கவில்லை. அப்படி ஒருவரை இறைத்தலகராக வசீலாவாக வாசித்தாவாக கொண்டு வருவது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல அவரை கொண்டு வந்து நுழைப்பதாகும். சரி, தாயினுடைய வயிற்றில் நம்ம இருக்கும் பொழுது நமக்கு அல்லாஹுத்தல கண்ணை ஏதாச்சும் ஒரு அவுளியாவுடைய சிபாரிசுலையா கொடுத்தான் சொல்லுங்க? அம்மாவுடைய வயிற்றுல நம்ம இருக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு கண்ணை கொடுத்தானே, அல்லது அல்லாஹ் நம்மளோட தாயுடைய வயிற்றுல குழந்தையா படிச்சு வெளியே கொண்டு வந்தானே, நமக்கு சாப்பாடு கொடுத்தானே சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது, நமக்கு அறிவு கொடுத்தானே உடலை கொடுத்தானே, அல்லாஹ் ஏதாச்சும் ஒரு அவுளியாவுடைய வசீலால அவருடைய பரக்கத்திலேயா கொடுத்தான்? சரி, அந்த அவுளியா பிறக்கிறதுக்கு முன்னாடி லட்சக்கணக்கான மக்கள் பிறந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் யாருடைய சிபாரிசுல அல்லாஹ் கொடுத்தான்? புரியுது அவங்களுக்கு நான் கேக்குறது, அந்த அவுளியா பிறக்கிறதுக்கு முன்னாடி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் உலகத்துல பிறந்தாங்கல்ல, அந்த அவுளியா பேரே தெரியாம உலகத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் யாருடைய பொருட்டால அல்லாஹ் கொடுத்தான்? சரி, அந்த அவுளியாவை அல்லாஹ் படைச்சானே, யாருடைய பொருட்டால படைச்சான்? அப்ப மக்கள் ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக அல்லாஹ் பாதுகாப்பானாக இப்படி அல்லாஹ்வுக்கும் தனக்கும் இடையிலே இடைத்தரகர்களை ஏற்படுத்துகிறார்கள். இவர் இருந்தாதான், இவர் துணை செஞ்சாதான், இவர்கிட்ட போய் நம்ம வந்து கடமைகளை ஏதாவது சடங்குகளை செஞ்சாதான், இவர் நம்ம மேல கருணை பார்வை பார்த்தால்தான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும் நம்புறது. இது எங்கே கொண்டு போய் விட்டு விடுகிறது? ஷிர்க்ல கொண்டு போய் விட்டுடும். இது ஈமானை ஷஹாதாவை தகர்த்து விடும், ஷஹாதாவை அடியோட தகர்த்து விடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. மூன்றாவது, பிற மக்களுடைய தீனை சரி காணுவது. அப்ப ஒரு முஸ்லிமுடைய கொள்கை அகீதா எப்படி இருக்கணும்? இஸ்லாம் தான் சரியான மார்க்கம், இஸ்லாமை தவிர மக்கள் பின்பற்றக்கூடிய எந்த மார்க்கமும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதல்ல. மூன்றாவது அத்தியாயத்தினுடைய 17வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான். அதே அத்தியாயத்தில் 3வதுல 85வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின்ஹு, இஸ்லாமை தவிர வேறு ஒன்றை ஒருவர் மார்க்கமாக தேடினால் அது அவரிடம் ஏற்றுக்கொள்ளப்படாது. இஸ்லாமை தவிர வேறு ஒன்றை ஒருவர் மார்க்கமாக அடைய பெற விரும்பினால் அவருடைய எந்த இபாதத்துகளும் ஏற்றுக்கொள்ளப்படாது. தெளிவான டிக்ளரேஷன். இப்ப என்ன சொல்றாரு, அவங்கவுங்க விரும்பின மார்க்கத்தில் அவங்கவுங்க இருந்துகிட்டுங்க, எல்லாருக்கும் அவங்கவுங்க மார்க்கம் அவங்கவுங்களுக்கு சரிங்க, அது வேணா மற்றவர்களுடைய நம்பிக்கையா இருக்கலாம், ஆனா நம்முடைய நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் தெளிவான நம்பிக்கை. நீ இஸ்லாத்துக்கு வா, ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள்ளாம போ, இது நாளைக்கு நீ மறுமையில் அல்லாட்ட பதில் சொல்ல வேண்டியது. ஆனா என்கிட்ட கேட்டா இஸ்லாம் மட்டும்தான் சரியான மார்க்கம்னு சொல்லுவேன். இஸ்லாமில் நீ இருந்தால்தான் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்வேன். நீ முஸ்லீமாக வாழ்ந்தால்தான் அல்லாஹ்வை நாளை மறுமையிலே பார்க்க முடியும், அல்லாஹ் உன் பாவங்களை மன்னிப்பான். இதுதான் என்னுடைய ரப் எனக்கு சொல்லித்தரான். இதுல நமக்கு எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. எந்த அரசாங்கத்தில் வாழ்ந்தாலும் சரி, எந்த ஊர்ல வாழ்ந்தாலும் சரி, இதான நமக்கு கொள்வோம். அப்ப பிற மத மக்களுடைய தீனை சரி காணுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. மத சுதந்திரம் என்பது வேறு. அல்லாஹ் உலகத்தில் அல்லாஹ் கொடுத்துட்டான், நாடியவர் ஈமானை ஏற்கட்டும், நாடியவர் நிராகரிக்கட்டும், அது அவங்களுக்குள்ள விருப்பம். அதன் அடிப்படையில் நாளைக்கு அல்லாஹ் கூலி கொடுக்க போறான். ஆனா சரியான தீன் என்றால் அது ஒன்றே ஒன்றுதான். இன்ன தீன் இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் ஒன்றுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாத பிறருடைய கலாச்சாரத்தை சிறந்ததாக பார்ப்பது. இப்ப சில பேருடைய நிலைமை எப்படி மாறிவிடுகிறது என்றால், அந்த ஐரோப்பியர்களுடைய மேற்கத்தியர்களுடைய அந்த கல்விகளை படிக்கும் பொழுது சரியான மார்க்க விழிப்புணர்வு இல்லை, இறை அச்சமும் மார்க்கப்பற்று இல்லாம அவங்களுடைய கலாச்சாரத்தில் போய் கலந்து படிக்கும்போது, இப்ப இந்தியாலேயே படிக்கிறாங்க அல்லது முஸ்லீம் நாடுகள்ல ஒரு இடத்துல படிக்கிறாங்க, முஸ்லீம் மாகுல்ல ஒரு காலேஜில் கல்லூரியில படிக்கிறாங்க, ஓரளவுக்கு பிரச்சனை இருக்காது. இந்த வெளிநாட்டுல போய் அமெரிக்கால போய் ஐரோப்பால போய் அந்த சூழ்நிலையில படிக்க போறாங்க பாருங்க, அவர்களுக்கு மார்க்க சூழ்நிலை இல்லாமல் போகும்போது எப்படி ஆயிடுதுன்னு சொன்னா, அங்க படிப்பு மட்டும் அவங்க படிக்கிறது கிடையாது, படிப்போட சேர்ந்து அந்த மக்களுடைய கலாச்சாரத்திலையும் இணைய ஆரம்பிச்சாங்க, மெர்ஜாக ஆரம்பிச்சாங்க. அந்த மக்களுடைய கலாச்சாரத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உருக ஆரம்பிச்சு அந்த கலாச்சாரத்தை உள்வாங்க ஆரம்பிச்சாங்க. கடைசியில் அதுக்கு பிறகு அவங்களுடைய மனசுல என்ன படுதுன்னா, வெஸ்ட் கல்ச்சர்னா அது வெஸ்டர்ன் கல்ச்சர் தான், அந்த யூரோப்பியனுடைய ஸ்டைல் இருக்கு, அந்த யூரோப்பியனுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கு, அது ரொம்ப அதுதான் ரொம்ப கரெக்ட், அப்படித்தான் நம்மளும் இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்க ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாத பிறருடைய கலாச்சாரத்தை ஒரு மனிதர் சிறந்ததாக கருதினால் அவருடைய ஷஹாதாவும் புரிந்து விடுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. கல்வியை கற்கலாம், நமக்கோ சமுதாயத்துக்கோ வாழ்வாதாரத்துக்கோ பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு விஷயத்தை கற்று அதன் மூலமாக ஹலாலான பிரயோஜனத்தை பெறுவது, அது தப்பு கிடையாது. எது தப்பு? அவர்களுடைய வாழ்க்கை மத கலாச்சாரங்களை அப்படியே நாம் உள்வாங்கி அதனுடன் கலந்து விடுவது, அதை சிறப்பாக கருதுவது, அது கூடாது. இது நிறைய உதாரணங்கள் இருக்கு, நீங்களே கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். அதே போல ஐந்தாவது, சுன்னத்தை வெறுப்பது. நேற்று கொஞ்சம் இதுக்கு விளக்க சொன்னோம். ஒன்று சுன்னத்தை விடுறது. விடுறதுல ரெண்டு நிலைமையே சொன்னோம் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஒண்ணு ஏதோ ஒரு சுன்னத்தை அப்பப்ப விடுறது, இன்னொன்னு சுன்னத்துன்னு எதை சொன்னாலும் விட்டுக்கிட்டே போறது, அலட்சியம் பண்ணிக்கிட்டே போறது, அதை நிராகரிச்சுக்கிட்டே போறது, இது ரொம்ப ஆபத்துல கொண்டு போய் விட்டுடும். இரண்டாவது, சுன்னத்தை அவர் விடுவதற்கு காரணம் அதன் மீதுள்ள வெறுப்பு. அதன் மீதுள்ள வெறுப்பு அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப இந்த வெறுப்பு இருக்கிறதே சுன்னத்தின் மீது, இது உடனடியாக அவரை இஸ்லாமிலிருந்து வெளியேற்றி விடும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையோ அல்லது சுன்னத்தையோ ஏசுவது, சுன்னத்தான ஒரு செயலை ஏசுறது. சில பேரை நீங்க பார்த்திருக்கலாம், அல்லாஹ் பாதுகாக்கணும். முஸ்லிம்களுடைய மாகுல்ல இருக்கக்கூடியவர்கள் பல பேர் ஏதோ ஒரு சில விஷயங்கள்னால பாதிக்கப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏசுறது, அல்லது சஹாபாக்களை ஏசுறது, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாவை ஏசுவது. அப்ப ஏசுவது என்பது பல விதத்தில் இருக்கு. அவர்களுக்கு பிடிக்காத பல விஷயங்களை விமர்சனம் செய்வாங்க. விமர்சனம் செய்வதும் ஏசுவதில் உள்ளது. எப்படி விமர்சனம் இருக்கா இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, நாங்க ஏசலாம் கிடையாது, இருக்கிறத எடுத்து சொல்றோம். அப்ப இருக்கிறத எடுத்து சொல்றோம்னு அவங்க சொல்லி அது சொல்லக்கூடிய அந்த விமர்சனம் இருக்கிறது, அந்த விமர்சனம் தான் ஏசுவது. நபியை ஏசுறதுனா அதுக்கு கெட்ட வார்த்தைகளை சொல்லி, தீய வார்த்தைகளை சொல்லி அப்படி ஏசுறது மட்டுமல்ல, ஏசுறதற்குள் எதுவும் வரும். அவர்களை தனிப்பட்ட முறையிலே விமர்சனம் செய்வதோ, அவங்களுடைய திருமணங்களை பற்றியோ, அல்லது அவர்களுடைய வாழ்க்கை முறையை பற்றியோ, அவர்கள் செய்த ஜிஹாதை பற்றியோ, அவர்கள் செய்த ஹிஜ்ரத்தை பற்றியோ, அல்லது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை கலாச்சாரத்தை பற்றியோ, அவர்கள் கற்பித்த சுன்னத்தை பற்றியோ விமர்சனம் செய்வது, இதுவும் இயேசுவதிலே அடங்கும். இதுவும் ஷஹாதாவை முறித்துவிடும். அடுத்து ஏழாவதாக, சூனியம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபடு. சூனியத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சூனியத்திலே ஈடுபடுவது. அப்ப சூனியம் என்றால் என்ன? சில பேர் இன்னைக்கு சூனியம்னு ஒன்று அறவே கிடையாது என்பதாக மொத்தமா பொதுவா மறுக்கிறாங்க. அப்படி குர்ஆன்ல ஹதீஸ்ல வரக்கூடிய ஆதாரங்களை எல்லாம் அவங்க திரிக்கிறாங்க. இப்ப நம்ம இஸ்லாமிய கொள்கை, ஷரியாவுடைய கொள்கை என்னவென்றால், இப்லீஸ் என்று ஒருவனை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த இப்லீஸின் மூலமாகவும், அவனை நம்பிக்கை கொண்ட சைத்தான்களின் மூலமாகவும், அந்த இப்லீஸுகளை சைத்தான்களை திருப்திப்படுத்தி மனிதர்கள் அவர்களோட தொடர்பு கொண்டு பிற மனிதர்களுக்கு தீங்கு செய்வதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு விதமான தீய செயல், அதற்கு சூனியம் என்று சொல்லப்படும். சரிங்களா? இந்த சூனியம் சம்பந்தப்பட்ட செயல்களை கற்றுக்கொள்வதோ, கவனமா கேளுங்க, கற்றுக்கொள்வதோ, அதை படிப்பதோ, அல்லது பிறருக்கு படித்துக் கொடுப்பதோ, சூனியத்தை அதை படித்துவிட்டு தானாக செய்வதோ, அல்லது சூனியம் செய்ய தெரிந்த ஒருவரிடத்தில் சென்று இவருக்கு நீங்க சூனியம் செய்யுங்கன்னு செய்ய சொல்றதோ, அல்லது அதுக்கு துணையா இருக்கிறதோ, இது எல்லாம் ஷிர்க்ல குஃப்ருல வந்துரும். இதை செய்தவன் கண்டிப்பா நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான். அவருடைய எந்த தொழுகை, இபாதத்து, ஈமான் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இதுதான் நம்முடைய நிலைப்பாடு. அப்படி ஒரு மனிதருக்கு சூனிய செய்ய முடியுமா முடியாதான்னு சொன்னா முடியும். அது ஒரு தீய சக்தி. அல்லாஹ் அனுமதிக்க அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி, விதி என்ற அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி நடக்கக்கூடிய ஒன்று. அப்படி செய்யப்படுமே ஆனால், அப்படிப்பட்ட சந்தேகங்கள் ஒருவருக்கு இருக்குமே ஆனால், தன்னுடைய உடல்லையோ தன்னுடைய உறவினர்களையோ யாருக்கும் அப்படி செய்யப்பட்டிருக்கலாம் என்று அப்போது கூட ஒரு மந்திரவாதியை தேடி நம்ம போகக்கூடாது. அப்போது கூட இந்த மாதிரியான சைத்தான்களுடைய வேலைகளை கொண்டு அந்த சூனியத்தை எடுக்கிறோம்னு சொல்லக்கூடிய மக்களிடத்துல போய் இந்த மாதிரி எனக்கு சூனியம் வச்சிருக்கா இல்லையான்னு பாருங்க, அப்படி வச்சிருந்தா நீங்க எடுத்து விடுங்க என்று சொல்வதும் ஷிர்க்கு குஃப்ரிலே ஆகிவிடும். அப்ப என்ன செய்யறது என்றால், குர்ஆனை கொண்டு, குர்ஆனுடைய துஆக்களை கொண்டு, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த துஆக்களை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே ஷிஃபாவை தேட வேண்டும். கண்டிப்பா அல்லாஹ் ஷிஃபாவை கொடுப்போம். புரியுதுங்களா? அதை தவிர வேற வழியில போய் சாமியார்கிட்ட போயோ, பூசாரிட்ட போயோ, மந்திரவாதிகிட்ட போயோ, அல்லது ஒரு ஜாதுகர்கிட்ட போயோ, ஒரு ஆமில்கிட்ட போயோ நம்ம செய்ய தேடக்கூடாது. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில நமக்கு தெரிஞ்சா நம்ம ஓதி விடலாம், நம்ம அவங்களுக்காண்டி துவா செய்யறது. அப்படி இல்லைன்னா குர்ஆன் ஹதீஸுடைய துவாக்களை கொண்டு ஓதி விடக்கூடிய மக்கள்கிட்ட போய் நம்ம சொல்லலாம். இதுதான் இஸ்லாமுடைய ஷரியத்துடைய நிலைப்பாடு. அப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? இந்த சூனியம் என்பது இன்றைக்கு இவ்வளவு ஒரு மோசமான செயல், சூனியம் என்பது அவ்வளவு குஃப்ரான ஷிர்கான செயலா இருக்க, மிக வருந்தத்தக்க காரியம், வருந்தத்தக்க ஒரு செய்தி என்னவென்றால், முஸ்லிம்கள்ல அதுலேயும் குறிப்பா பெண்கள்ல 80% மக்கள் இதுல சிக்கி இருக்காங்க. அல்லா பாருங்க, அதுவும் கிராமங்கள்ல, ஊர் சூழ்நிலைகள்ல இருக்கக்கூடியவங்க, மார்க்கத்தினுடைய சரியான கல்வி ஞானம் இல்லாத அவ்வளவு ஒரு அதிகமான தொகை, சின்ன சின்ன விஷயத்துக்கு திடீர்னு கணவனுக்கும் மனைவிக்கும் இயற்கையா வர்ற ஏதாவது ஒரு சண்டை வந்திருக்கும். ஓ, அவ வீட்டுக்கு வந்துட்டு போனால, அவதான் ஏதோ கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருப்பா, அதான் பிரச்சனை. அல்லது வீட்டுல எப்போதும் போல பிள்ளைக்கு காய்ச்சல் ஆயிருந்திருக்கும். ஓ, அவ அன்னைக்கு வந்துட்டு போனால, ஏதோ பிள்ளைக்கு கொடுத்து விட்டான், ஏதோ உன்ன கொண்டு வந்தா, ஏதோ பார்த்தா, அவளை பார்த்தாலே எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. உடனே ஓடிடுறது, எங்க ஓடிடுறது, யாராச்சும் ஒரு மந்திரவாதியை தேடி ஓடிடுறது. அவனுக்கு என்ன தேவை? காசு தான் தேவை. அவன் அப்படி இப்படி வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, யார் வீட்டுக்கு ஒருத்தர் வர மாட்டார், எல்லாரும் வீட்டுக்கு ஒருத்தர் வருவாரு, வர்றவங்க எல்லாம் ஏதாவது வாங்கிட்டு தான் வருவாங்க. உங்களுக்கு அப்படி செஞ்சிட்டாங்க, இப்படி செஞ்சிட்டாங்க, நீங்க வந்து ஒரு 25,000 செலவாகும், 2 ஆடு இருக்கணும், அந்த 2 ஆடு நானே வாங்கிக்கிறேன், அதுக்கு ஒரு 10,000, 10,000, 20,000 நீங்க கொடுத்துட்டு போயிடுங்க, எல்லாத்தையும் நான் செஞ்சிடறேன், நாளைக்கு வாங்க, உங்களுக்கு தண்ணீர், பூணூர், சாம்பல் எல்லாம் தரேன், நீங்க போய் செஞ்சிருங்க, எல்லாம் சரியா போயிடும். முடிஞ்சு கதை அவ்வளவு. இந்த மாதிரி பல விஷயங்கள், சில பேர் ஒரு பொண்ணை விரும்புவாரு, அந்த பொண்ணை அடையிறதுக்காக வேண்டி வசியம் பண்றதுக்காக வேண்டி, அல்லது ஒரு பெண்ணு ஒரு ஆம்பளையை விரும்புவாங்க, அந்த பெண்ணை அந்த ஆம்பளையை அடையிறதுக்காக வேண்டி, அல்லது ஒருத்தரை நம்ம பக்கம் திருப்புறதுக்காக வேண்டி. பெரும்பாலான இடங்களை எப்படி சூனியம் செய்யப்படுதுன்னு சொன்னா, கணவனை நம்ம பக்கம் உழைக்கிறதுக்கு என்ன செய்யறது? நீ ஒழுங்கா நடந்தா உன் பக்கம் இருக்க போறாரு. சிம்பிள் மேட்ரு. கணவனை தாம் பக்கம் வசியம் பண்ணி வைக்கணுமா? அதுக்கு என்ன செய்யறது? மந்திரவாதிட்ட போய் காசையும் கொடுத்து, செல்வத்தையும் கொடுத்து, நேரத்தையும் கொடுத்து, மன உளைச்சலுக்கு ஆளாகி சில இடங்கள்ல மானமும் போயிட்டு. அல்ல பாதுகாப்பு. கணவன் ஒன்ற நல்லபடியா நடக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? நீ ஒழுங்கா நடந்து பிரியமா நடந்தீங்கன்னா நல்லபடியா நடக்க போறாரு, முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலேயே அவர் முரட்டு குணம் உள்ளவரா இருக்காரா? அல்லாத துவாசி, யா அல்லா, என் கணவனை திருத்து, நல்ல ஒரு ஆலிகூடத்துல கூட்டிட்டு போய் நசியா செய்ய வைங்க, ஒரு நல்ல பயானுக்கு கூட்டிட்டு போங்க, அது சம்பந்தப்பட்ட புத்தகங்களை வாங்கி கொடுத்து படிக்க வைங்க, அதை விட்டுறது. உடனே ஓடுறது. இந்த தர்காலடா பெரிய தாடி இருக்கு அப்படின்னு போனா முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கப்புறம் என்ன ஆகும், எல்லாம் போக வேண்டியதா உட்கார்ந்து இருக்க வேண்டியதான். அந்த மாதிரிதான் நிறைய விஷயங்கள். இதே போல இன்னைக்கு என்ன நடக்கிறது, சின்ன சின்ன சொத்து தகராறுகள் விஷயத்துல எல்லாம் ஒரு அண்ணன் ஒரு தம்பிக்கு, ஒரு தம்பி ஒரு அண்ணனுக்கு, பிள்ளைகள் பெற்றோருக்கு, பெற்றோர் பிள்ளைக்குன்னு சொல்லி இந்த சூனியம் மந்திரம் இந்த சைத்தான் வேலையில தாயத்து தகடல போறது அதிகமாகி கொண்டே செல்கிறது. அல்லா பாதுகாப்பான். ஒவ்வொரு ஊர்லயும் அந்தந்த ஊருடைய கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி இருக்குது. அப்ப இந்த மாதிரி சூனியத்துல ஈடுபடுவதும் ஈமானை முறித்து விடும், ஷஹாதாவை முறித்து விடும். புரியுதுங்களா எல்லாருக்கும்? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறேன் அப்படிலாம் இல்லையா? சரி, எட்டாவது காரியம், முஸ்லிம்களுக்கு எதிராக மாற்றார்களுக்கு உதவுவது. அது எந்த வகையில இருந்தாலும் சரி, ஒரு தனி மனிதருடைய அடிப்படையில் இருந்தாலும் சரி, சமுதாயமா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு தான் அவர் சத்தியத்தில் இருக்கும் போதெல்லாம் அவருக்கு உதவணுமே தவிர, சத்தியமான விஷயங்கள்ல முஸ்லீம்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல ஒரு அந்நிய காஃபிருக்கு ஒரு முஸ்லீம் உதவக்கூடாது. ஒரு காஃபிரோட சேர்ந்துகிட்டு ஒரு முஸ்லீம் மேல போர் தொடுக்க கூடாது, ஒரு முஸ்லீமை தாக்கக்கூடாது. அப்படி தாக்கினார் என்றால் அவருக்கு எது இஸ்லாத்தின் மேல் உள்ள விரோதத்தின் காரணமாகத்தான் அப்படி செய்கிறார் என்று ஆகிவிடும். அதே போல ஒன்பதாவது விஷயம், இப்ப அல்லாஹ்வுடைய ஷரியத் என்று எடுத்துக்கொண்டா, அல்லாஹ்வுடைய ஷரியத் எல்லாருக்கும் பொதுவானதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷரியத்தை மீறக்கூடிய அதிகாரம் இருக்கா? கிடையாது. அல்லாஹு தஆலா சில சலுகைகளை ரசூலுல்லாஹி கொடுத்திருக்கான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சலுகைகளை நேரடியா குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருப்பாங்க. அதை தவிர மற்ற எல்லா விஷயங்கள்லயும் முஸ்லிம்களுக்கு எது ஹலாலோ அது ரசூலுல்லாஹுக்கு ஹலால், முஸ்லிம்களுக்கு எது ஹராமோ அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஹராம். நான் சொல்றதை நீங்க திரும்ப சொல்லிட்டே வந்தீங்கன்னா தூக்கம் வராது, அந்த பக்கம் இந்த பக்கம் கவனம் திரும்பாது. முஸ்லிம்களுக்கு எது ஹலாலோ அது ரசூலுல்லாஹுக்கும் ஹலால், முஸ்லிம்களுக்கு எது ஹராமோ அது ரசூலுல்லாஹுக்கும் ஹராம், முஸ்லிம்களுக்கு எது கடமையோ அது ரசூலுல்லாஹுக்கும் கடமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பாக்குறோம் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரண படுகையில் இருக்கிறாங்க, கொஞ்சம் உடல்ல தாக்கத்து இருக்குது, அதான் சொல்லப்பட்டு விட்டது, காமத்துக்கு நேரம் ஆயிருச்சு. அலி ரதி அல்லாஹும் ஒரு பக்கம், அப்பாஸ் ரதி அல்லாஹும் ஒரு பக்கம், ரெண்டு பேரும் சேர்ந்து ரசூலுல்லாவை தூக்கி அவங்களுடைய கால் தரையில தேஞ்சிக்கிட்டே இருக்குது, கொண்டு வந்து மஸ்ஜிதுல கொண்டு வந்து தொழுகைக்கு நிறுத்துறாங்க. அல்லாஹ், அப்ப அந்த நேரத்துல கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை விடவில்லை. இன்று சில பேர் என்ன சொல்றாங்க, நாங்கள்லாம் ஷரியத்துல இருந்தோம், ஷரியத்தை பேணி பேணி தரீக்கத்துக்கு போனோம், தரீக்கத்தை பேணி பேணி மாரிபத்துக்கு போனோம், மாரிபத்தை பேணி பேணி ஹக்கீக்கத்துக்கு போயிட்டோம். எங்கடா ஹக்கீக்கத்துக்கு போயிட்ட, நரகத்துக்கு தான் போயிருப்ப, அல்லாஹ் பாதுகாக்கணும். என்ன ஆகிவிட்டது, ஹக்கீக்கத்துக்கு போன உடனே அல்லாஹ்வோட நம்ம ரொம்ப க்ளோஸா கனெக்ஷன் ஆகி போயிருச்சு, இனிமே நாங்கெல்லாம் தொழுக வேணாம்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் சொல்ல மாட்டான், சைத்தான் தான் சொல்லியிருப்பான். நபிமார்களுக்கே அல்லாஹ் சொல்லவில்லை, வா அபூது ரப்பக ஹத்தா யத்தியக்கல் யகீன், மௌத்தா போற வரைக்கும் தொழுதுகிட்டே இருக்கேன். அல்லாஹ்வுக்கு இப்படி மௌத்தா போற வரைக்கும் தொழுங்கன்னு அல்லாஹ் கட்டளை போட்டான். மூமின்கள் யார் என்றால் தொழுகையை பேணிக்கொண்டே இருப்பார்கள், தொழுகையில் நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்றான், இவர் என்ன சொல்றாரு, அல்லாஹ் நீங்க இனிமேலுக்கு தொழவரான்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இனி நீ ஹராம பத்தி எல்லாம் கவலைப்படாத, நீ எத்தனை ஹராம செஞ்சாலும் சரி அதை பத்தி கவலை கிடையாது, கண்டிப்பா சைத்தான் தான் சொல்லிருப்பான். அப்ப இனி சினா செஞ்சாலோ குடிச்சாலோ அல்லது சொத்துக்களை மக்களுடைய சொத்துக்களை அநியாயமா சாப்பிட்டாலோ இதெல்லாம் அவர்கள் தங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுச்சு. ஏன்னா நாங்க வந்து எங்க போயிட்டோம், எங்க போயிட்டோம், ஹக்கீகத்துக்கு போயிட்டோம். அப்ப ஹக்கீகத்னா என்ன, யதார்த்த உண்மை நிலை. உண்மை நிலைன்னு யார சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றாங்க. போய் அப்படியே ஜாயின் ஆயிட்டாங்க அல்லாஹ்வோட, அல்லாஹ் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வாங்க சொல்றேன். அப்ப சிலருக்கு மார்க்கத்தை விட்டு வெளியேற அனுமதி உண்டு என்று கூறுவது, அதே போல மார்க்கத்தை அறியாமல் இருக்கிறது பத்தாவது விஷயம். அறவே மார்க்கத்தை படிச்சுக்கிறது கிடையாது, கற்றுக்கொள்வது கிடையாது, மார்க்க சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்கள்லையும் ஈடுபடுறது கிடையாது, அதை பத்தி படித்துக் கொள்வதற்கோ அந்த சபைகள்ல கலந்து கொள்ளாம இருக்கிறது. இந்த மாதிரி இருந்தாலும் அவருடைய ஷஹாதா முடிஞ்சு போயிடும். அப்ப இந்த 10 காரியங்கள் ஷஹாதாவை முறித்துவிடும். இவற்றின் விஷயத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானை முறிக்கக்கூடிய, ஈமானிலே குறை ஏற்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. قولوا قولي هذا واستغفر الله العظيم لي ولكم فاستغفروه انه هو الغفور الرحيم. السلام عليكم.